गणाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां ज्ञातयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युरपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहकस्तति पराणि विनाय मे अस्मद्गुरोर्भगवदोऽस्य जयैकसिंहोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरत्समहदाद्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवान् भक्तान्विरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराम्बुजमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्
பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ் நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்கள் பற்பமனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரல் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் இருந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல்லிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யசுக்தி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வகுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனாம் சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதர்ச்சாதேஷ்வபிஜ்ஞஹ ஸ்வராட் தேனே ப்ரஹ்ம ஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி அசூரயஹ தேஜவாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி தர்ம ப்ரோஜித கைகவோத்ர பரமோ நிர்மஸ்வராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி க்ருதே கிம் வா பரைரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்ய வருத்யதேத்ர க்ருதுபிஹி சுஸ்ரூஷுபிஹ் தக்ஷணாத் நிகம கல்ப தருர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அம்ருதவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம்
मुहुरहु रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यम् द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तम् सर्वभूतहृदयम् मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिशतान्तमोन्दम् संसारिणाम् करुणयाः पुरारगुह्यन्तम् व्यासतूणु उपयामि गुरुम् मुनीनाम् नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसशानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्
பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் தேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் இன்பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு பறைவோர் துக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி தீங்கில் ஓங்கு பெருஞ்செங்கல் ஊடு கயலுகள உங்குவளை போரில் புரிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவார் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் நாமெல்லாம் கூடியிருந்து குளிரும்படியாக ஆச்சரியமா ஒரு பாகவத சப்தாகத்தை இந்த துட்டமல்லூன்ற அற்புதமான தேசத்திலே தானே தன் திவ்ய சங்கல்பத்தினாலே வருஷாவருஷம் நடத்தின்றிருக்கான். அதுக்கு நம்ம எல்லாம் ஒரு கருவியா வச்சுண்டு குழந்தையா வச்சுண்டு அவனுடைய சொத்தா வச்சுண்டு நாம் எல்லாரும் கூடி இருந்து குளிரும்படியா பகவான் கிருபா கடாட்சம் பண்ணி கொண்டிருக்கான். இந்த சப்தாகத்தின் மூலமா எல்லாருடைய மனசிலையும் பக்தி ஞான வைராக்கியம் பூரணமா சித்திக்க சுவாமி ராமானுஜர் இஷ்டப்படி வாழும்படியான ஒரு புத்தி நமக்கெல்லாம் உண்டாகணும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பூரணமா சித்திக்கணும். நம்முடைய திவ்ய தேசங்கள் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் இதிகாச புராணங்கள் அபிமான ஸ்தலங்கள் எல்லாம் நன்னா இருக்கணும். எல்லா பக்கமும் எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் பூரணமா நிறையும். லோகம் க்ஷேமார்த்தமா இருக்கணும். எல்லா பக்கமும் சுபிக்ஷமா இருக்கணும். எப்படி ராமராஜ்யத்திலே ஜனங்கள் பரமசுகமாக இருந்தார்களோ அதுபோல பரமசுகமாக இருக்க அதற்கு பகவான் நமக்கு பூரணமா அனுகிரகிக்கட்டும். இந்த சப்தாகம் ஏழு நாளும் எல்லாரும் கூடியிருந்து குளிரத்துக்கு பகவான் எல்லாருக்கும் ஆரோக்கியம் பக்தி ஸ்ரத்தை வினயம் ஸ்ரத்தை எல்லாம் பூரணமா அனுகிரகிக்கட்டும். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபன் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி பூஷணம். சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதரே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமஹ. இந்த பகவான் சச்சிதானந்த ஸ்வரூபனா இருக்கான். எவன் ஜெகத்துடைய உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரம் இதற்கெல்லாம் ஆதிகர்த்தாவா இருக்கான். எவன் நம்முடையதான தாபத்ரயங்களை எல்லாம் நாசம் பண்ணக்கூடிய பலம் உடையவன். அந்த கிருஷ்ணனிடத்திலே சரணாகதி பண்ணுவோம். எந்த கிருஷ்ணன் வாழ்க்கையில சரீரமே சுகம், சரீரத்துடைய தேவைகளே சுகம், தனமே சுகம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்திருந்தவரை பிடிச்சு தன் பக்கம் இழுத்து பகவத் தியானத்தின் எல்லையை காட்டி கிருஷ்ணனே பரமதனம்னு புரிய வச்சு புரந்தரதாசனா மாத்தி இந்த ஊருக்கும் வர வச்சு ஜெகதோத்தாரணா அப்படின்னு பாட வச்சாரு. அதே நவநீத கிருஷ்ணன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாதது எல்லாத்தையும் அபகாரத்தெல்லாம் எடுத்துண்டு எல்லாத்தையும் சோரம் பண்ணி திருடுண்டு நம்மையும் புரந்தரதாசர் போல அவனுக்காக உருகும்படியா மாற்றி கொடுத்தோம். இந்த சப்தாகத்துடைய பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னா, சாதாரணமா பலஸ்துதி கடைசியில சொல்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. ஆனா நாமெல்லாம் ஆண்டாள் கோஷ்டியை சேர்ந்தவாளானால முதல்லயே பலஸ்ருதி சொல்லிடுவோம். ஏன்னா ஆண்டாள் நாராயணனே நமக்கே வரை தருவான் ஆரூர் புகழப்படிந்து அப்படின்ற இந்த பாகவத சப்தாகத்துடைய பலஸ்ருதி என்ன அப்படின்னா, புரந்தரதாசர் போலே கண்ணனை உள்ளபடி அவன் இஷ்டப்படி நாம் அனுபவிக்க அடிசிதல சோதே அப்படின்னு அவர் புலம்பினா போலே அந்த புரந்தரதாசர் பாவம் அப்படியே சித்திச்சு கண்ணனை நினைச்சு அல்லும் பகலும் மனசு உருகணும். அவன் இட்ட வழக்கா அவனுடைய சொத்தா அவனுடைய தாசியா அப்படியே வாழ்ந்துடும். இந்த ஜென்மா மட்டும் இல்லை, எச்சைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாமார் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்று. கண்ணன் கையில அவ்வளவு அழகா ஒரு வெண்ண உருண்டைய வச்சிருந்து அம்பே காலு கிருஷ்ணா கையில வச்சிருந்த வீ ஓடிந்து காண்டியாம தவழ்ந்துட்டு அவன் கையில வச்சிருக்க வெண்ண உருண்டையான இந்த அதான் ஜெகத்து. அதனாலதான் ஜெகத்தை உத்தாரணம் பண்றவனையும் பாடினான். இல்லாட்டி நவநீதம் உத்தாரணம் பண்றவன் தானே பாடணும். ஆனா அந்த வயலை பார்த்தா ஜெகத்தை உத்தாரணம் பண்ற மாதிரி இருக்கானா, அவன் கையில வச்சிருந்திருக்கிற அந்த வெண்ண உருண்டை போல அந்த ஜெகத்தை போல அவன் நம்மையும் இப்படி கையில வச்சு திருடிந்து போகணும். நம்ம அவனுக்கு கொடுக்கப்படாது, அவன் நம்மள சோரம் பண்ணது, அவன் திருடன். எப்ப சுவாமி திருடுவான் அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தான் திருடுவான், அவனுக்கு ரொம்ப அவசியமா இருந்தா தானே திருடுவான். திருடன் எப்ப திருடுவானா, அவனுக்கு அந்த வஸ்து அவசியம்னா மட்டும்தான் திருடுவான். கண்ணனுக்கும் வெண்ணெய் இதெல்லாம் அவசியமா அப்படின்னா, இந்த வெண்ணைய கொண்டு கோபியினுடைய ஹிருதயத்தை திருடினான். உள்ளம் கவர் கள்வன் சித்தச்சோரன் அப்படின்னு பெரியவாழ்ந்தாரோ, அந்த சித்தச்சோரன் நம்மையும் திருடிண்டு போனோம். திருடுறது அப்படின்னா அந்த சொத்துக்கு உரியவாகிட்ட கேட்காம எடுத்துட்டு போகிறது. நமக்கெல்லாம் நாம தான் நம்முடைய சொத்து, நாம் நமக்குரியவர்கள்னு ஒரு அபிமானம் இருக்கு. சாதாரணமா இந்த ஆத்மா பகவானுடைய சொத்து, அது மறந்து போயிடுச்சு. பெரிய களவு சொன்னடி முடியாத சொல்ல சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் திருமாலை திவ்ய பிரபந்தன் சொல்றார். நான் நன்னா சூது பண்ணுவேன்பா, நன்னா கள்வனா இருப்பேன்கா இருக்கிறேன்பா அப்படின்னு சார். சூது அப்படின்னா அடுத்தவாளுடைய வஸ்துவே தன்னுடையதுன்னு நினைக்கிறதே சூது. களவு அப்படின்னா அடுத்தவாளுடைய வஸ்துவே தனக்கு வேணும்னு அபகரிக்கிறது களவு. தொண்டடிப்படியாழ்வார் சொல்றார், நான் என்னுடைய சரீரம் எல்லாம் உன்னுடையது, ஆனா இது என்னுடையதுன்னு நான் வச்சுன்னு அனுபவிக்கிறேனே, இதை விட மோசமான ஒரு சூது ஒரு களவு உண்டோ கிடையாது அப்படின்னு சார். அதனாலே நாமெல்லாம் நமக்குரியவர்கள் என்ற இந்த அபிமானம் போகும்படியா புனம்பரதாசர் நமக்கு ஒரு பக்தியை கொடுக்கட்டும். அவருடைய பக்தி சுவாமி ராமானுஜருடைய ஆசீர்வாதம், ஆச்சரியமா அனந்தாழ்வானுடைய அனுகிரகம், பராசரபட்டருடைய திருவடி தூளி, இதெல்லாம் இருந்துடுத்து நாம் வேற வழியே இல்லை. கண்ணன் நம்மை அபகரிச்சே ஆகணும். ஏன்னா எதிராகலாம் நடந்து போன வழிதான். எல்லாத்திலாம் புரந்தரதாசருக்கு இந்த இடத்துல இந்த கண்ணனை பார்த்து ஆச்சரியமா இவ்வளவு பாட்டு பாடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா இவன் ஜெகந்நாதன் அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. சுவாமி ராமானுஜர் மேல்கோட்டைக்கு வந்து இங்கெல்லாம் வைஷ்ணவ சித்தாந்தம் வந்தது அப்படின்னா சுவாமி ராமானுஜர்ன்ற ஒருத்தர் காரணம் கொண்டு. இன்னைக்கு நாமெல்லாம் ஜீவிச்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவத்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பெருசா ஒண்ணுமே இருந்தா கூட ஒரு ஸ்ரீசூர்ணம் திருமணிட்டுக்கு தெரியறது, அட்லீஸ்ட் ஒரு பல்லாண்டு தெரியறது, ஒரு திருப்பாவை ஒரு பாசுரமாக தெரியறது, இல்லாட்டி அடியேன்னு ஒரு வார்த்தையாவது தெரியறதுனா ஒரே காரணம் யதிராஜன் சுவாமி ராமானுஜர். இது என்ன நமக்கு பாக்கியம்னா இன்னைக்கு சரியா திருவாதிரை நட்சத்திரம், யதிராஜன் திருநக்ஷத்திரத்தை அன்னைக்கு நமக்கு இங்க சப்தாக ஆரம்பிக்கிற பாக்கியம். இதெல்லாம் தான் எதிர்ச்சையா பகவத் சங்கல்பம் பகவானுடைய திவ்ய சங்கல்பத்தினாலே நடக்கும். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் எதிராகர் திருநக்ஷத்திரம் வரணும் அப்படின்னா கண்ணன் உகந்தா தானே நடக்கும். எல்லாமே நம்ம நினைச்சதுதான் நடந்துடாது. நம்ம நினைக்கிற 1% கண்ணன் நினைக்கிறது 99%. அதனால நிஜமாவே இந்த சத்தாகம் நமக்கு பரம பிரயோஜனம் தரக்கூடியது. இது இல்லாதபடி நேற்று நாங்கள் சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கோம். சரியா வரும்பொழுது ஸ்ரீபெரும்புதூர் போய் எதிராஜனை சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க ஒரு 4 பேர் கிளம்பினோம். ஆனா 2 பேர் வந்து சேர்றதுக்கு சமயம் ஆயிடுச்சு. அதனால மேற்கோ அந்த ஸ்ரீபெரும்புதூர் கோவில் மூடி இருப்பார். அதனால சரி பரவாயில்ல, இதுவும் எதிராஜனுடைய சங்கல்பம் அப்படின்னு வந்துட்டோம். ஆனா வர வழியில ஆச்சரியமா அதி விசேஷமா கூரத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தை பார்க்கிற தரிசனம் பண்ற ஒரு பாக்கியத்தை எதிராஜன் கொடுத்துட்டாங்க. இந்த கூரன்ற போர்டு பாதம் தாண்டி வந்துட்டோம். ஆனாலும் பகவத் சங்கல்பம் இல்ல, திரும்பி வா திரும்பி வா திரும்பி வான் பகவானுடைய கிருப்பை சரின்னு சொல்லி ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். திரும்பி யூ-டர்ன் அடிச்சு போனோம். அடியவரைக்கும் சேவிச்சுட்டு இல்ல, கூரை பத்தி அடியே சொல்லியிருக்கோம். ஆனா நேத்திக்கு கூடத்துக்கு போனோம், கோவில்ல நிறைய அடைச்சாச்சு. ஆனா பக்தர் வாங்கும் அதுக்கு என்னன்னு சொல்லி திரும்பியும் சன்னிதானத்தை திறந்து ஜோரா ஏகாந்தமா கூரத்தாழ்வான தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எதிராஜனுக்கு யார் தண்டும் பவித்திரமா இருக்காரு, யார் பவித்திரமா இருக்காரு. ஆனா அந்த அந்த பக்தர் சொன்னார், எதிராஜுக்கு தண்டு பவித்திரம்லாம் கிடையாது, கூரத்தாழ்வான் யஜ்னோபவீதம் அப்படின்னு. ஏன்னா எதிராஜர் யஜ்னோப வீதத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல பூரேஷர் அப்படின்னு போட்டிருக்கு. யாருமே சாதாரண யஜ்னோப வீதத்துல டாலர் எதையுமே போட்டுக்கப்படாது, அவ்வளவு பவித்திரமானது யஜ்ஞ உபவீதம் இல்லையா. ஆனா எதிராஜனுடைய யஜ்னோப வீதத்துல பூரேஷன் போட்டுருக்கிறதுனால அந்த யஜ்னோபவீதமா இருக்கிறது எதிராஜனுக்கு கூரத்தாழ்வம். ஏன்னா தண்டு பவித்திரம் கூட ஒரு கால் கீழே வச்சிருவாள், ஒரு கால் அது பின்னமா போயிடுத்துல வேற மாத்திருவாள். ஆனா யஜ்னோபவீதத்தை எதிராஜன் திருமணிலிருந்து யாரும் எடுக்க முடியாது. அதனாலேயே நிரந்தரமாகவே எதிராஜனுடைய யஜ்னோபவீதம் தான் கூரத்தாழ்வான் அப்படின்னு அந்த பக்தர் சாதிச்சான். ஆச்சரியமா அந்த ஆழ்வான சேவிச்சுட்டு அவர் பிரசாதத்தோட வந்தோம். நான் சொன்னேன் ஆச்சரியமா பாகவத் சப்தாகத்துடைய யாம்பரு சன்மானம் கிடைச்சாச்சு எனக்கு. சாதாரண சப்தாகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன உண்டுன்னா சப்தாகம் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே கூரத்தாழ்வானுடைய பூரண கிருபா கடாசம் எல்லாருக்கும் சேர்த்து நான் சேவிச்சுட்டு வந்துட்டேன். அத்தனை பேருக்குமா சேர்த்து அது நிஜமாவே இதெல்லாம் தான் பகவத் சங்கல்பம். ஒரு காரியம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை ஆரம்பிக்கும் பொழுதே உண்டாகக்கூடிய சுப சகுனங்களை வச்சிருந்து இந்த காரியத்துடைய தன்மை என்ன அப்படின்னு தீர்மானம் பண்ணிடலாம். அதுபோல இந்த பாகவ சப்தாந்தம் வசதி அப்படின்றதுக்கு நேற்று கூரத்தாழ்வான் தரிசனம், இன்னைக்கு எதிராஜன் திருநக்ஷத்திரம், ஏகாதசி திதியெல்லாம் வர சேர்றது, அது இல்லாதபடி எனக்கு ஒரு பாகவதம் புஸ்தகம் கொடுத்தா நான் ஒரு பேஜ திறந்த முதல்ல கிடைச்சது எதிராஜர் போட்டோ தான். கீழே திருப்பி எடுத்து பார்த்தா கீழே மனவாள மாமுனிகள், அதுக்கு எடுத்து கீழே பார்த்தா ஆண்டார், இதை விட வேற என்ன வேணும். இப்படி எல்லா பலஸ்ருதியும் ஒன்னா சேருது. பகவத் அனுகிரகம்ன்றது வர்ஷிக்கிறது. இதுக்கு பேர் தான் நான் சும்மா அந்த பேஜ் என்னவோ ஒரு கேள்வி திருப்பேன், சரி புஸ்தகம் திறந்து வைக்கலாம் அப்படின்னு திறந்து வச்சோம். ஆனா திறந்தோன்னா முதல்ல எதிராஜர் கிளைனா போட்டோ வைக்க அப்படின்னு திறந்து பார்த்தா மனவாள மாமுனிகள், ஆண்டாள், അപ്പൊ വേറെ എന്നാ വേണം? എതിരാൾ മഹാചാര്യൻ കിടച്ചാച്ച്, മണവാള മാമണികൾ കിടച്ചാച്ച്, നാച്ചിയാർ കിടച്ചാച്ച്, ഇപ്പൊ ഭാഗവതം കിടച്ചാച്ചിന് അർത്ഥം. ഭാഗവതത്തിനുള്ളതാണ് ലക്ഷണങ്ങളെ, അധികാരത്തെ നമുക്ക് കുറിച്ചിട്ടാണ് ഭാഗവതം. പെരിയ ഒരു ഗ്രന്ഥം ലോകത്തിലെ പാത്രം അപ്പിങ്ങാ കലിയുഗത്തിലെ ഏഴ് നാളില് മോക്ഷം കൺഫേമാ കിടക്കും നിരൂപണം പണ്ട ഒരേ ഗ്രന്ഥം ശ്രീമദ് ഭാഗവതം മട്ടുന്ന. രാമായണത്തുക്കോ മഹാഭാരതത്തുക്കോ വേറെ എന്ത് ഗ്രന്ഥത്തുക്കും ഇപ്പടി ഒരു പ്രൂഫ് കിടയാ. ഭാഗവതത്തിക്ക് മറ്റും നിശ്ചയമാ ഏഴ് നാളില് മോക്ഷം കിടക്കും അപ്പിന്ന് ഇനി വരക്കും നിരൂപണമായിട്ട് എത്രയോ പേർ സപ്താഹം കേട്ട് പറഞ്ഞുവതിച്ചവർ പല പേരുണ്ട്. തിരുക്കുറുങ്കുടി ജീയർ, എത്ര പേർക്ക് പരിചയം തരല, ரொம்ப വിശേഷമായ ഒരു ആചാര്യൻ. ആ തിരുക്കുറുങ്കുടി ജീയർ അടിയ സംഭാഷണം പണിട്ട് സ്വാമി சொன்னார், எங்க பாட்டி நிறைய பாகவத வாசிப்பா, பூர்வாசிரமத்துல என்னோட பாட்டி நிறைய பாகவத வாசிப்பா, ரொம்ப நன்னா வாசிப்பா, ஆசையோட வாசிப்பா. ஒரு சந்தர்ப்பத்துல பாகவத சப்தாகம் திருக்குறுங்குடியில நடந்தது, முடிஞ்சுடுக்க எல்லாரும் அவபிருத ஸ்நானம் போனா பாட்டி நிலக்கம் உக்காந்து அப்படியே சரிஞ்சுட்டா பார்த்தா பரமபதிச்சுட்டாரு. திருக்குறுங்குடிய ஜீயர் சொன்ன பாகவத பிரயோஜனத்தை நான் கண்ணால பார்த்திருக்கேன், அத்தனை சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் பாகவதம்னு திருக்குறுங்குடி ஜீய பிரத்யமா சொல்ல கேட்டவன். அது எல்லாருக்கட்டும், புராணங்கள்ல பாகவத மகாத்மியம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், அது நிறைய பேர் சொல்லியிருக்கான. ஜீய திருக்குடி இப்ப இருக்கிற ஜீயர், இப்ப பட்டத்தில் இருக்கிற ஜீயர் அவர் சொல்லி அடியன் கேட்டிருக்க. அப்ப இந்த பாகவதன்றது மோட்சம் தரக்கூடிய கிரந்தம். எப்பொழுதுமே சாந்தானந்தபுரி மகாராஜ் ஒருத்தர் உண்டு, வசிஷ்ட குகால், விசேஷமான ஒரு ஆச்சாரியம். அவர் எப்பொழுதுமே சொல்றார், வேற எந்த கிரந்தத்துக்கு இப்படி அதிகாரம் இருக்கு, வேற எந்த கிரந்தம் இந்த மாதிரி ஒரு தைரியம் கொடுக்கிற ஒரு கேரண்டி இல்லையே. சாதாரணமா கலியுகத்துல எந்த ஒரு வஸ்து வாங்கினாலும் கேரண்டி இருக்கான்னு கேட்போம், ஆறு மாசமா ஒரு வருஷமா, அந்த மாதிரி 18 புராணங்கள்லாம் இருக்கான், இதிகாசங்கள்லாம் இருக்கா, ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் இருக்கான், சுந்தரகாண்டம் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, குட்டி கிடக்கு. ஆனா ஏழு நாள்ல மோட்சம் அப்படின்ற ஒரு கேரண்டி ஸ்ரீமத் பாகவதத்தினாலே மட்டும்தான், அதுல மாற்றமே கிடையாது. அப்ப இந்த பாகவதம் எத்தனை வசதியா இருக்கும்? அப்ப இவ்வளவு வசதியான ஒரு கிரந்தத்தை சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் அதிகாரம் போகணும்னா நாம சம்பாதிக்க முடியுமா? பள்ளிக்கூடத்துல போய் ஒரு தானா ஒரு குழந்தை போய், உலகமே அதுக்கு தெரியாது, வீடே கதின்னு கிடக்கு, அந்த குழந்தை தானா ஒரு ஸ்கூல்ல போய் எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்டு கத்துந்துட முடியுமா? அதால ஃபீஸ் கட்ட முடியுமா? அதால யூனிஃபார்ம் வாங்கிக்க முடியுமா? அதால பள்ளிக்கூடம் போயிட்டு வர ஒரு ஷூ போட்டுக்க முடியுமா? அப்படி அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதிச்சுக்க தெரியுமா? எல்லாம் தாயும் தகப்பனும் மத்தர்களும் பண்ணி கொடுத்தா இது ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வந்து பெருசாளாகலாம். அப்ப அந்த மாதிரி பாகவதம்ன்றது நம்ம பிரயத்தனத்தினாலே சம்பாதிக்க முடியாது. பூரண குரு கடாசம், பெரியவாளுடைய அனுகிரகம், பாகவதாளுடைய அனுகிரகம், பகவான் பிரசன்னமாயி இவாளுக்கு இதை கொடுக்கலாம்னு சங்கல்பம் பண்ணாலுடைய வாய்க்கா. கிஃப்ட் சொன்னோம் இல்லையா, இவாளுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கறோம் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி சுவாமி பாக்குறா தனக்கு யார பிடிக்குமோ அவளுக்கு என்னடா கொடுக்கறான்னா இந்த பாகவதம்னு கொடுத்துடணும். யாருக்கு மேல அவனுக்கு அவ்வளவு காதல் வருதோ அந்த காதல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய ஸ்வரூபமான பாகவதத்தை கையில கொடுத்து அனுபவி அப்படின்றாங்கன்னா, பகவானை எத்தனை அனுபவிச்சா அது போதும்னு தோன்றதில்லை, இன்னும் நன்னா அனுபவிக்கணும், இன்னும் நன்னா அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. அந்த ஆசைக்கெல்லாம் தீனி ஓடணும் அப்படின்னா பாகவதத்தாலே மட்டும்தான் முடியும். லோகத்துல எத்தனையோ விஷயங்கள் நம்ம வச்சுட்டு இருக்கோம், நிறைய வஸ்திரங்கள் போட்டுக்கிறோம், தங்க ஆபரணங்கள் போட்டுக்கிறோம், மொபைல் போன் வச்சிருக்கோம், டிவி வச்சிருக்கோம், ஏசி வச்சிருக்கோம், கம்பளி எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா எல்லாமே எல்லா சமயத்திலயும் நம்முடைய தேவைகளை ஆசைகளை பூர்த்தி பண்றதா அப்படின்னா இல்ல, நமக்கே தெரியும். ஆனா பாகவதம் எல்லா சமயத்திலயும் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி கண்ணனையும் இந்தான்னு கொடுத்துடுறோம். சாதாரணமா பள்ளிக்கூடத்தெல்லாம் புக்ஸ் கொடுப்பா, இதெல்லாம் நன்னா படிச்சா உனக்கு இந்த மார்க் கிடைக்கும், இதுக்கு மேல பெரிய லெவல்ல போகலாம், அதுக்கப்புறமா நல்ல வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கும். பாகவதம் எதுக்குடா அப்படின்னா, முதல்ல பக்தி நன்னா வரும், ஞானம் நன்னா கிடைக்கும், வைராக்கியம் ஜோரா வந்துடும், அதுக்கப்புறம் பக்தியில பல வெரைட்டி இருக்கு, இல்ல எந்த வேணா நீ சூஸ் பண்ணிக்கோ, இதையே பண்ணிட்டு இருந்தா குரு கிருபா கிடைச்சிடும், ஆச்சரியமா இப்படியே படிச்சுட்டு இருந்தா ஒரு நாள் பிருந்தாவனத்துல ஜென்மா கிடைச்சிடும், அப்புறம் ஒரு நாள் பிருந்தாவனத்துல கண்ணனோட கோபனா இருந்து வெண்ண திருடலாம், இல்லாட்டி கோபியா இருந்து அவனை நாலு திட்டு திட்டலாம், இல்லாட்டி நவநீத சோறான்னு புலம்பலாம், இல்ல நல்ல கோபியா இருந்தா ராசம் ஆடலாம், யசோதியா இருந்தா கட்டி போடலாம். இந்த மாதிரி பிருந்தாவனத்தில் ஏதேனும் ஒன்றாக ஆவதற்கான ஒரு விவிஐபி பாஸ் தான் ஸ்ரீமத் பாகவதம். விவிஐபி பாஸ் சொல்றான், அந்த பாஸ் இருந்தா நீங்க உள்ள வரலாம் அப்படின்ற இல்லையா. அந்த மாதிரி பிருந்தாவனத்திலே கண்ணனை அனுபவிக்கிறதுக்கான என்ட்ரி டிக்கெட், அட்மிஷன் டிக்கெட் தான் ஸ்ரீமத் பாகவதம். அதனாலே இந்த பாகவதம் நமக்கெல்லாம் விவிஐபி டிக்கெட் கிடைச்சாச்சு. எப்ப பாகவதம்னு வந்து உட்காந்துட்டோமோ அப்பொழுது நமக்கான புஷ்பக விமானம் ரெடியா இருக்கு. எங்க பாகவதம் நடக்கிறதோ அந்த இடத்துல யாரெல்லாம் கேட்கிறாளோ, யார் சொல்றாளோ, யார் சத்தியோட இருக்காளோ, அவளுக்கான புஷ்பக விமானம் வாசல்ல வந்து காத்துண்டு கிடக்கும். வேணுன்றதா ஏறி போகலாம், இல்லாட்டி அவ கூடயே சுத்தின்னு இருக்கும். இப்ப டிரைவர் வண்டி இருக்கு அப்படின்னா பாஸ் எங்கெல்லாம் போறாரு, டிரைவர் பின்னாடியே வண்டி எடுத்துட்டு போவாரணும். இந்த மாதிரி இந்த பாகவதம் எதுக்கு அப்படின்னா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ஆர்ஏசியில இருந்த நம்மளுடைய மோட்சத்துடைய பிரயாண டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணி இதுதான் உன்னுடையதுன்னு நமக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெஷலா ஒரு புஷ்பக விமானத்தை கொண்டு வந்து தரும்படியான ஒரு கிரந்தம் இந்த பாகவதம். அதனால இந்த பாகவதம் பகவத்கிருப்பையினாலே நமக்கு அதுவும் நந்தோத்சவ சமயத்தில் கர்ப்போத்சவம் ஜனனோத்சவம்னு உண்டு. பகவான் கர்ப்பத்தில் இருக்கிறத கொண்டாடுறது கர்ப்போத்சவம், பகவான் ஜனனான பிறகு கொண்டாடுறது ஜனனோத்சவம். நமக்கு இந்த பாகவதம் ஜனனோத்சவ சமயத்துல கிடைச்சிருக்கு. ஜனனம் ஆயிடுது, கிச்சா ஜனனம் ஆயாச்சு. அதனால அந்த ஜனனோத்சவ சமயத்துல நமக்கு ஆச்சரியமா கிடைச்சிருக்கு. அத்தனை சிரேஷ்டம் இந்த பாகவதம். கோடி ஜென்மஸ்கிருத்தம் ராதிகாராணியுடைய விசேஷ கிருபா கடாட்சம். யாரோ ஒரு பெரியவா நம்ம பார்த்து ஒரு கிருபா கடாட்சம் பண்ண, அந்த கிருபா கடாட்ச பலத்தினாலே நாம் அனுபவிக்கிறது தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த பாகவதம் நம்மளையெல்லாம் பாகவதாளா மாற்றட்டும். நம்ம இடத்திற்கு தேவையில்லாதெல்லாம் இந்த பாகவதம் எடுக்கட்டும். கிருஷ்ணன் அடையறதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவையோ அதையெல்லாம் இந்த பாகவதம் நமக்கு தரட்டும். விரும்ப வாங்க குடம் நிறைக்கும் அப்படின்னு குடமா இருந்துட்டா போதும், வள்ளல் பெரும் பசு பாகவதம். நம்ம வெறும் குடம், வெறும காலி குடமா ஆண்டாள் சொல்ற மாதிரி தூயோமாய் வந்து நாம் தூமர தூவி தொழுது அப்படின்னு வந்துட்டோம்னா இந்த பாகவதம் எல்லா பண்ணும் அப்படின்னா அப்படியே உள்ள ஜோர அமிர்தத்தை ஃபில் பண்ணி, எடா அமிர்தம் அப்படின்னா நாமாமிர்தம் பக்தியாமிர்தம், அப்படிப்பட்ட அமிர்தங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி நம்மளை அப்படியே பகவத் தியானத்திலே தலைக்கரைச்சு அதற்கு எதிராக நமக்கு பூரணமா கிருபை பண்ணட்டும். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜ ராமானுஜ. இந்த பாகவதம் லோகத்திலே பிரகடனமாச்சு அப்படின்னா முக்கியமான காரணம் துந்துகாரி. சமயத்தை பார்த்தோம்னா மகாபாதிகள் காரணம் கொண்டுதான் லோகத்துல நல்ல விஷயங்களே பிரகடனமாகும். ராமர் சேது பாருங்க, எத்தனையோ ராமாயண உபன்யாசம் பண்ணி எல்லாம் ஒண்ணு ஃபேமஸே ஆகல. நாஸ்திகவாதிகள் ஒரு நாலஞ்சு பேர் ராமர் பாலம் பொய்யுன்னு லோகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. அயோத்தியாவுக்கு பிரச்சனை வரலே வச்சுக்கோங்களேன், ராமர் ஃபேமஸே ஆயிருக்க மாட்டார். அயோத்தியா இஷ்யூ அப்படின்னு ஒண்ணு வந்ததுனாலேயே ராமனுக்கு ஒரு ஏற்றம். இதெல்லாம் பாகவதா பண்ண ஏற்றம் இல்லை, மகாபாபிகள் மூலமா பகவான் அழகா பண்ணக்கூடிய ஒரு திவ்ய சங்கல்பம். சுவாமியுடைய சங்கல்பம் எப்படி வரும் நம்ம சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இந்த பாகவதத்தை லோகத்துல பிரகடனம் பண்ண பகவான் செலக்ட் பண்ண ஆள் யாருன்னா துந்துகாரி, மகாபாபி. பண்றதுக்கு அக்கிரமங்கள் ஒன்னும் பாக்கி இல்லாதவன், அத்தனை அக்கிரமங்களையும் பண்ணவன். இவன் பண்ண அக்கிரமங்கள்ல இவன் கூட இருந்த வேசிகளே இவனை கொன்னு போட்டுட்டான். அதனால பூத பிரேத பிசாசா கடந்து அலையறான். சாதாரண மனுஷாலாவே பூத பிரேத பிசாசு மாதிரிதான் அலையறான். இதுல இன்னும் இவன் பிசாசு ஜென்மம் வேற அடைஞ்சுட்டான். அவனுடைய சகோதரன் தான் கோகர்ணன். ஒரு குருவுடைய கிருபையினாலே பிறந்த குழந்தை. அந்த கோகர்ணனை இவன் பயமுறுத்தி பார்க்கிறான், கிரகத்துல படுத்துட்டு இருக்கிறான் கோகர்ணன். ரொம்ப நாள் கழிச்சு தன் வீட்டுக்கு வரான், இத்தனைக்கும் துந்துக்காரி சகோதரன் இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு கயா சுவார்த்தனெல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஆனாலும் அவனுக்கு சத்கதி லபிக்கல. அப்ப ராத்திரி இவன் படுத்திருக்கிற சமயத்திலே இந்த துந்துகாரி பலவிதமான சப்தங்கள்லாம் கொடுத்து பயமுறுத்தன. சாதாரண எல்லாரும் பயப்படுவோம், ஏன்னா தேகமே ஆத்மான்ற அபிமானத்தில் இருக்கிறதுனால சரீரத்துக்கு ஒரு தீங்கு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா ஆத்மாவை உள்ளபடி உணர்ந்தவாளுக்கு இந்த சரீரத்தோட அபிமானம் இல்லாததுனாலே அவளுக்கு நிர்பயம். பயநாசனக அப்படின்றோம் இல்லையா சகசநாமத்திலே, பயத்தை கொடுக்கறதும் அவன் தான், பயத்தை நாசம் பண்ணக்கூடியவனும் அவன் தான் அப்படின்னு தெளிவா சொல்றான். ஜென்மாவை கொடுக்கறதும் அவன் தான், ஜென்மாவிலிருந்து நம்மளை உத்தாரணம் பண்றதும் அவன் தான் அப்படின்னு பாகவதம் சொல்றான். அப்ப துந்துகாரி அப்படி பயமுறுத்துறான். கோகர்ணன் பயப்படல, கோகர்ணன் சிரிச்சான், எதுக்கிறா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா, யார் நீ அப்படின்னு அவனே துந்துகாரி சொன்னான். நான் தான் அவனுடைய பிராதா, சகோதரன், எல்லா பாவம் பண்றதுனாலே பூத பிரேத பிசாசு ஜென்மம் அடைஞ்சுட்டேன், நான் சத்கதி அடையறதுக்கு ஏதானும் ஒரு சத்காரியம் பண்ண மாட்டியா அப்படின்னு. அப்ப கோகர்ணன் கேட்டான், நான் தான் உனக்கு கயா சாதம் எல்லாம் கொடுத்தா தேடாப்பா, கயா சாதம் கொடுத்த பிறகுமா நீ சத்கதி அடையலே அப்படின்னு. உடனே அவன் சிரிச்சான், துந்துகாரி, நான் பண்ண பாவத்துக்கு கயா இல்ல, நீ வைகுண்டத்தில் போய் சாதம் பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா அவ்வளவு அக்கிரமங்களை லிஸ்ட் போட அக்கிரமசிக்காமணி, அந்த மாதிரி அக்கிரமசிக்காமணியா அத்தனையும் பண்ணியிருக்கானவன், அதனால அவன் சொல்லிட்டான், அதனால பிரயோஜனம் இல்லையப்பா, வேறதான சத்கர்மா செய் அப்படின்னா. உடனே இவன் பல பேரிடத்துல விசாரிச்சான், யாருக்கும் தெரியல. கடைசியில சூரிய பகவான் சொல்லிட்டார், பாகவத சப்தாகம் தான் சர்வசிரேஷ்டம் பா, ஏன்னா சப்தாகத்தினாலே தான் பரிசுத்த மோட்சம் அடைஞ்சான். எங்க சப்தாகம் நடக்கிறதோ அங்க நிச்சயமாகவே எல்லாருக்கும் சத்கதி கிடைக்கும் அப்படின்ட்டான். உடனே அழகா ஒரு சப்தாகம் ஏற்பாடு பண்ணான், எல்லாரும் ஊர்ல இருக்க வாழலாம் கூப்பிடுறான், எல்லாரும் வந்தாச்சு. அங்க இந்த துந்துகாரியும் வந்து உக்காந்துக்கிறான். பாபா நடக்கிற இடத்துல மனுஷாலும் வருவா, பூதம் பேய் பிசாசும் வரும், ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவளும் சத்கதி அடையிறதுதான் வரா, நாமும் சத்கதி அடையிறதுதான் வரும். அது இல்லாதபடிக்கு பாகவதத்துல எந்தெந்த பிரிவாளை பத்தி பேசுறோமோ அந்தந்த பெரியவர்கள் அந்த சமயத்துல பாகவத சப்தாகம்னு போர்டு வச்சுதான் முதல்ல யார் வராங்கன்னா, பாகவதத்தில் இருக்கக்கூடிய பாகவதா தான் முதல்ல வந்து உட்காந்துருக்கும், அப்புறமா தான் நம்ப வரும். அதனாலதான் ஆண்டாள் கூடி இருந்து குளிர்ந்து இங்க பாகவத சப்தாகம்னு போர்டு வச்சுட்டா உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துடுறாளாம். அந்த சப்தாகத்துல வரக்கூடிய பாகவதா அத்தனை பேர், அவ வர்றாள் இல்லையோ, அவள் மேல பிரீத்தி கொண்டு அவ மூலமா முக்தி அடைஞ்சா பாருங்க, அவள்லாம் நம்ம பிரகலாதனை பத்தி சொல்றாம ஓடி வராளாம். ஆச்சரியமா துருவனை பத்தி சொன்னா சுனீதி எல்லாம் ஓடி வராளாம். கஜேந்திரனை பத்தி சொல்லும்போது அங்க யானையோடய இருந்தாலும் அந்த யானைகள்லாம் கூட வந்துடுறது. எப்படி எங்க சப்தாகம் நடக்கிறதோ இங்க பரம பாகவதாள்லாம் வந்துடுறாப்பா. அதனாலே இந்த பாகவத சங்கத்தினாலேயே துந்துகாரிக்கு சத்கதி கிடைக்கும். சார்தம் பண்ணி கிடைக்காத சத்கதி சத் சங்கத்தினாலே, அதனாலதான் சங்கர பகவத்பாத சத் சங்கத்துவே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்துவே நிர்மோகத்வம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. சத்சங்கத்தினாலே ஜீவனுக்கு கிடைக்கிறா போல ஒரு முக்தி, சாதம் போன்ற சௌத கர்மாக்கள்னாலே கிடைக்கிறது. நிறைய கர்மாக்கள் உண்டு இல்லையா, ஆனா அதெல்லாம் அவட சிரேஷ்டம் இது அப்படின்னா சத்சங்கம் அப்படின்னு சொல்றா பெரிய வாஸ்தரவியம். அதனாலே நீ பாகவத சப்தாகம் சொல்லுடா குழந்தைன்னுட்டார். உடனே கோகர்ணன் ஆரம்பிச்சாச்சா, அழகா பாகவத சப்தாகம் ஆரம்பிச்சாச்சு. ஏழு நாள் நடக்கிறது. அழகா அந்த துந்துகாரி ஒரு மூங்கில்ல வந்து உட்கார்ந்துக்கிறான். முதல் நாள் கதை முடியறது துந்துகாரி அவன் உட்கார்ந்து மூங்கில் கண்ணு விழிக்கிற, அதுபோல ஏழு நாளும் ஏழு கண்ணு விழிக்கிறது. ஏழாவது நாள் முடிகிற சமயத்துல தேஜோமயமா திவ்யமான புருஷர்கள் திவ்யமான விமானத்திலே வந்து இறங்கி அழகா ஒருத்தரை கூட்டிட்டு போறா, அவனும் அழகா நான்கு திருக்கைகளோட அவளை போலவே பளபளபளன்னு ஜொலிக்கிறான். சங்கம் சக்கரம் கதையெல்லாம் வச்சிருக்கான். அழகா கோகர்ணன் பக்கத்துல வந்தான், கைகூப்பினான். கோகர்ணனும் கைகூப்பினான், ஐயா தேவரீர் யாரோ அப்படின்னு. உடனே அவன் சிரிச்சான், தேவரீர் நீ சொல்றியப்பா, அந்த தேவரீர் தான் ஏழு நாளா பிசாசா இருந்தேன், அந்த துந்துகாரி தான் ஏழு நாளா பிசாசா இருந்தேன், பாகவத சப்தாக பலம் தேவரீன்ற ஒரு ஸ்திதிய சாரூபிய முக்தி, முக்தியில சதுர்விதம் உண்டு, சாரூபியம் சாமீபியம் சாலோபியம் சாயுஜ்யம் அப்படின்னு பேர். பகவான் எல்லாத்துலயுமே வெரைட்டி வச்சிருக்காரு, நமக்கு எது வேணுமோ அனுபவிச்சுக்கலாம். சாரூபியம் அப்படின்னா அவனை போலவே ஒரு ரூபம், நீலமேக சாமல ரூபம் பீதாம்பரம் எல்லாம் அப்படியே டிட்டோ அப்படியே இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், சுவாமிக்கு வக்ஷஸ்தலத்துல தாயார் பஸ்ரீவத் சந்திரம் மறு இருக்கும், நமக்கு அது இருக்க சாரூபியம் வித்தியா அடைஞ்சு வாழ்க்கை. அதுக்கு பேர் சாரூபியம், சுவாமி போலவே ரூபம் அடைகிறது பேர் சாரூபியம்னு பேர். அடுத்தது சாமீபியம், இவன் எல்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி வைகுண்டத்தை அவர் பக்கத்தில் இருக்கிறது பேர் சாமீபியம் அப்படின்னு பேர். சாரோக்கியம் அப்படின்னா அவருடைய லோகத்துல ஏதேனும் ஒன்றாக இருக்கிறது சாரோக்கியம். சாயுஜ்யம் அப்படின்னா சுவாமியோட இரண்டரை கலக்கம். எப்படி அழகா சுவாமிக்கு ஒரு மாலையை போடுறோம், மாலை அப்படின்னு சொல்றோம், ஆனா அந்த நாரும் இருக்கே, ஆனா அந்த நாறு பூவோட சேர்ந்து இருக்கிறதுனால அதற்கும் சுவாமியுடைய திருநேரில ஏற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது இல்லையா, அதுபோல சுவாமியோட நம்ம அப்படி கலந்துடுவோம். எப்படி சரியா ஓரளவுக்கு புரியணும்னா, நன்னா தூங்குறோம், தூங்கிட்டு இருக்கோம்னு நமக்கு அப்ப தெரியறதே இல்லை. தூங்கி எழுந்த உடனே நன்னா தூங்கினோம் அப்படின்னு ஒரு சிந்தனை மட்டும்தான், ஒரு ஃபீலிங் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த சாயுஜ்யத்துல அவரோட கலந்துடும், நாம் நம்மை இழந்து சுவாமியோட கலக்கிறது பேர் சாயுஜ்யம்னு பேர். அந்த மாதிரி சாரூபிய சாமீபிய சாலோக்கிய சாயுஜ்ய இந்த சத்ருவித புருஷார்த்தத்துல சத்ருவித முக்தியில இவன் சாரூபிய முக்தி அடைஞ்சுட்டான். துந்துகாரி சொன்னானப்பா, எல்லாம் நீ பண்ண சப்தாக பிரயோஜனம் அப்படின்னா துந்துக கோகரன் சிரிச்சான். பாகவத்துக்கு இவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்னு ஒன்னாலதான் தான் எனக்கு தெரிஞ்சது, இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காதுப்பா. நீ சார்த்தம் கொடுத்து சத்கதி அடைஞ்சிருந்தா ஊர்ல கத்திரமே சார்த்தம் பண்ணிருப்பான். ஆனா சாதத்தை விட சப்தாகம் முகத்தை நிரூபணம் பண்றதுக்கு நீதான் பரம உபகாரம் பண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே புஷ்பன் பேரு கிளம்புறான். அப்ப கோகர்ணன் கேட்கணும், விஷ்ணு தூதர்களை பார்த்து எல்லாரும் தானே சப்தாகம் கேட்டா, அப்ப அத்தனை பேரும் தானே அழிச்சுட்டு போகணும், ஏ இவரை மட்டும் ஸ்பெஷலா அழிச்சுட்டு போறேளே அப்படின்னா. அப்ப உடனேயே விஷ்ணு தூதர்கள் எல்லாரும் கேட்டாதா, ஆனா மனசுக்குள்ளே இதை வாங்கி வச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. நிறைய பாத்திரம் வைக்கிறோம், எல்லா பாத்திரத்தையும் தண்ணியை இருக்கிறோம், ஒரே ஒரு பாத்திரத்தை மட்டும் ரொம்ப இருக்கு, மத்ததெல்லாம் ரொம்ப இல்லை, ஏன்னா ஓட்டை அப்படி ஒழுகி போயிடுச்சு. அப்ப ஜலத்துடைய குற்றம் இல்லையே, பாத்திரத்துடைய குற்றம் தானே. ஒரு விஷயம் பறந்து அப்படின்னா பகவத் விஷயம் அப்படின்னா, கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உண்மை போல் இருப்பான், அனந்தாழ்வான் சொன்ன மாதிரி கொக்கு மாறி காத்துட்டு இருக்கணுமா, எப்படா அப்பா சத்விஷயங்கள் கிடைக்கும் அப்படி தேடலாம்னு காத்துட்டு இருக்கணுமா. கோழி போல் இருப்பான், அந்த கோழி குப்பையத்தான் கலரும், ஆனா அதற்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாலும் சாரத்தை மட்டும் கிரகிக்கணும். திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றான், ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே. திருமழிசை ஆழ்வார் எல்லா மதங்கள்லையும் நுழைஞ்சு எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு விஷ்ணுவே பரதத்துவம் நாராயணனே பரபிரம்மம்னு தீர்மானம் பண்ணி பரம அற்புதமான வைஷ்ணவ சித்தாந்தத்திலே வந்தார் அப்படின்னு சொல்றா பெண் பிள்ளை. அதுபோல சீகரிக்கணுமா சாரத்தை. கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், இவன் கொக்கு போலே கோழி போலே இருந்து சாரத்தை கிரகிச்சான். எல்லாரும் சத்தாகம் கேட்பான், நிறைய பேர் இரண்டி கட்சிக்கு இரண்யாட்சன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா பிரகல்லாதன் ஆராய்ச்சி பண்ணணும். நிறைய இருக்கு பகவத, நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல பாகவதானுடைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே சுவீகரிச்சுட்டு வந்தோம்னா, குபரா வீரத்துக்கு 1000 யானை பலம் உண்டு, அவ்வளவு யானைலாம் உலகத்தில் இருக்குமா, அப்படி ஆராய்ச்சி பண்றதா உண்டு, அப்ப என்ன பிரயோஜனம். குபரா வீரத்தை கண்ணன் வதம் பண்ணான், அதை ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா கண்ணன் கேட்பான். குபரா படம் 1000 யானைகள் பலம் உடையதுன்னா அவ்வளவு வீட்டா இருக்குமா, எவ்வளவு ஹைட்டா இருக்கும், இப்படி ஆராய்ச்சி பண்றவாடெல்லாம் உண்டு. கோபர்களோட பகவான் அழகா மாடுமேச்சான் அப்படின்னா எத்தனை லட்சம் கோபர்கள் லிஸ்ட் கேட்பான், சர்வே மாடிலாம் அதெல்லாம் அவசியம் இருக்கா. பகவான் கோபர்களோட மாடுமேச்சான் அப்படின்னா நாமும் அவர்களோட கூட சேர்ந்து அகோபாக்கியம் அகோபாக்கியம் மாடுமேக்கணும் அப்படின்னு சாரத்தை கிரகிக்கணும். இவன் அழகா சாரத்தை கிரகிச்சான், பமத்தான சத்தாகத்துக்கு வந்தான். யார் யார் வந்தா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கா, இவர் எப்படி சொல்றா, இவருக்கு சத்தாக சோகம் எல்லாம் தெரியறதா, இவர் வைஷ்ணவ சித்தாந்த பரமா சொல்றாரா, இவர் ராமானுஜர புரியறதா, ஒரு பாகவத அப்படியே சொல்றாரா, ரொம்ப விரித்து சொல்றாரா, சுருக்கமா சொல்றாரா, வேகமா சொல்றாரா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கேட்கிறவர்களும் உண்டு. ஆகா எனக்கு பாகவதம் கேட்கறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கேன். பெரிய பாகவதம் எப்படி கேட்கணும்னா, குலசேகர ஆழ்வார் ராமாயணம் கேட்டா போல பாகவதம் கேட்கணும். குலசேகர ஆழ்வார் ராமாயணம் கேட்டா உடனே ராமனுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருதே, நான் ராமனுக்கு சகாயம் பண்றேன் ரதத்தை எடுத்து கிளம்பினா போலே அப்படி ஒரு பாகவதம் கேட்டுட்டோம் அப்படின்னா அது மோட்ச பரியந்தம் கொண்டு விடும். அதனாலே அந்த சிரவணம் பகு ஸ்ரத்தையோட இருக்கணும். இதுக்கு சொல்லணும்னா ஏழு நாள் சமத்தா உட்காந்து கேட்கணும். ஏதோ வந்து உட்கார்ந்துட்டோம்னு இல்ல, நல்லா ஹிருதயத்துல அப்படியே காதால கேட்டு வாங்கி ஹிருதயத்துக்குள்ள கண்ணனை ஸ்தாபிதம் பண்ண. சப்தாகம் இருக்கு அப்படின்னா உடம்பே கோவில். இந்த கோவில்ல கர்ப்பகிரகத்துல மாதம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி அப்படின்ற நாட்டுமா உள்ளுக்குள்ளே சரீரத்துக்குள்ள சுவாமியை கொண்டு பிரதிஷ்ட பண்ணி நித்திய பூஜை நித்தியோத்சவம் பண்ணிட்டே இருக்கணுமா. பிரல்லாதன் போலே பிரல்லாத பிரத்யட்சமா வெளியில எங்கேயும் போய் பூஜை பண்ணலே, ஆனா ஹிருதயத்துக்குள்ள சதா சர்வதா நாராயண பூஜை பண்ணிட்டு இருந்தான். அது போல நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், அயனோத்சவம், வருஷோத்சவம், பிரம்மோத்சவம் எல்லாம் நம்முடைய ஹிருதயத்திலே பண்ணிட்டே இருக்கிறதுக்காகத்தான் பாகவதம். அதனாலே பாகவதம் சதையோட கேட்டா நிச்சயமா எல்லாருக்கும் புஷ்பக விமானம் வந்துருப்பா, எல்லாருக்கும் ரெடியா தான் இருக்கு. இவன் சத்தியோட கேட்டதுனால கீழே இறங்கி வந்துருக்கு, மற்றவாளுக்கு எல்லாம் ரெடியா இருக்குதான். உடனே கோகரன் திரும்பி ஒரு சப்தாகம் ஏற்பாடு பண்ணா, முன்னாடி கேட்டதாள் இப்ப பகு சத்தியோட கேட்டா எல்லாம் ஏழாவது. அதாவது எனக்கு விமானம் வருதான்னு கூட யாரும் தேடி கூட பாக்கல, மறந்தே போயிட்டாள். அவன் மோஷம் வந்துருத்தா, விமானம் வந்துருத்தான்னு தேடலையா, அப்படியே ஹரியினிடத்துல மக்னமா இருந்தால் ஆண்டா சொல்லும்படியா உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படிங்கிறா இல்லையா. அந்த மாதிரி ஹதயத்துக்குள்ள ஹரிஸ்மரணை வச்சுட்டு உட்கார்ந்ததுனால வரலாம், விமானம் வந்துடுதா போகணுமான்னு கூட பாக்கலையா. ஹரி பார்த்தான் இவாளுக்கெல்லாம் விமானம் அனுப்பி இவாள் அசிங்கப்படுத்தப்படான்னு சொல்லி ஹரி எல்லாரையும் கூட்டு தான் கீழே வந்துட்டான். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா அப்படின்னா நாமே போய் கூட்டிட்டு வரோம் இல்லையா வாசல் வரைக்கும் வந்து. அது போல ஹரி என்ன பண்றானா, யார் பாகவத ரொம்ப சத்தையோட ஊறி கிடக்கிறாளோ அவள் ஐசிண்டு கோபுரத்துக்கு தானே வரான். சாதாரணமா மோட்சம் யார் போறாளோ அவளுக்கு பகவான் வைகுண்ட வாசல்ல நின்றுண்டு சுவாகத்தம் சுஸ்வாகத்தம் அப்படின்னு ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேதரா சுவாமி ராமானுஜர் ஆழ்வார்கள் சமேதரா ஆதிசங்கர பகவத் பாத சைத்தன்ய மகாபிரபு எல்லா பக்த கோடிகள் சமேதரா வந்து நின்று வாசல்ல நின்று ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனா பாகவதத்துல நல்லா ருச்சி விட்டு அப்படியே இந்த கீழே ஆழங்கால் பட்டவாளுக்கு தானே கீழே வந்து இங்கேருந்து அழிச்சுட்டு போறாரா. அந்த அர்ச்சிதாதி மார்க்கம் வழியா போகும்போது பார்த்தியா, இதுதான் சந்திரலோகம், இதுதான் இந்திரலோகம், இதுதான் கைலாயம், இதுதான் பிரம்மலோகம், இவர் தான் பிரம்மா அப்படின்னு ஹாய் பாய் நம்மளை சொல்ல வச்சுட்டு எல்லாத்தையும் கூட நின்று எவர் சிருஷ்டி கர்த்தாவோ அவரே அத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்பா இதான்ப்பா திருப்பாக்குறது நீங்க படுத்துட்டு இருக்கேன் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சுவாமி வா அப்படியே மேல மேல போனா பரமபதம், இதுதான் வாசல், ஏழு வாசல் இருக்கு, ரெண்டு பேர் இருக்காது அவள் ஜெயா விஜயா அப்படின்னு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி சுவாமி உள்ள வந்து எல்லாரும் வாங்கோ 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 யாரு தெரியுமா சத்தாகம் கேட்டுட்டு அவ்வளவு அழகா மயங்கி கிடந்தா நான் தான் அவளை கூட்டு வந்தேன். நம்மள அழிச்சுட்டு போய் அங்க இருக்கக்கூடிய யதிராஜன் முதற்கொண்டு ஆழ்வாராதிகள் முதற்கொண்டு அத்தனை பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். அவ்வளவு சிரேஷ்டம் பாகவதம். நான் சொல்றது உண்மையான வைகுண்ட பொங்கல் தான் தெரியும், இப்ப தெரியாது வைகுண்டத்தை நுழையும் போதுதான் வாஸ்தவம் அப்படின்னு தெரியும். அத்தனை வசத்தி இந்த பாகவதம் அப்படி கோகர்ணன் முதற்கொண்டு எல்லாருக்கும் இந்த பாகவதம் லோக பிரசித்தமாச்சு. அதனால பாகவதம் கேட்டா நம்ம ரேஞ்சுக்கு துந்துகாரி மாதிரி கேட்கணும். பாகவதம் கேட்கணும், நான் துந்துகாரின்னு வந்து உட்காரணும். துந்துகாரி ஒன்னே ஒண்ணுதான், நான் உருப்படனே வீணா போயிட்டேனே பழுதே பலமுகளும் போயினம் என்று எத்தனை பகல் போய் தொலைஞ்சாச்சு, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளா அப்படின்னு கதர்றாருந்திய திருமங்கிமன். அந்த மாதிரி ஹே பிரபு பல கோடி ஜென்மா வீண் பண்ணிட்டேன், இந்த ஜென்மாவிலையும் பல வருஷம் வீணா பீடித்து வேதநூல் பிராயம் நூறு மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனதாகும் சீனி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே என்ற மாதிரி எவ்வளவு நாள் போயிடுத்து, எவ்வளவு வருஷம் போயிடுத்து, எத்தனை ஜென்மா போயாச்சு, இனிமேலும் போயிடப்படாதே பிரபோ, என் ஜென்மா சாபல்யமாகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு வந்து உட்கார்ந்துட்டோம்னா, கிருஷ்ணா இந்த சப்தாகத்தை நான் எப்படி கேட்டா உனக்கு பிடிக்குமோ அப்படி என்ன கேட்கவை. ஆனா சரணாகதி தான் ரொம்ப சுலபம். சரணாகதியில நம்ம பிரயத்தனம் ஒன்னும் கிடையாது, ஒரு பிரயத்தனம் கிடையாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், இப்ப நானே இத்தனை பேருக்கு சப்தமா பேசணும்னா கஷ்டம், மைக்க முன்னாடி வச்சுட்டா சப்தம் யார் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உங்க காதுக்குள்ள வந்து நுழையிறது இல்லையா. இது என் பிரயத்தனம் எதனால இருக்கா, ஒண்ணும் இல்லை, நான் எப்பொழுதும் பேசுறா போல தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த மைக் எப்படி என்னுடைய சப்தத்தை பெருசு பண்ணி எல்லாருக்கும் சுலபமா கொடுத்து என்னுடையதான சிரமத்தை குறைக்கிறதோ, எனக்கு சிரமமே இல்லாதபடி செய்கிறதோ, அது போல சரணாகர்த்தி நம்ம கையில ஒரு விசிறியை கொடுத்து விசிறிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் விசிறிட்டு இருப்போம், கை அப்படியே களைச்சு விடணும் இந்த கைக்கு மாத்தணும். அதே பேன் போட்டாசு சுவிட்சு போட்டாசுனா அது வாட்டுக்கு சுற்றும் காசு மேல வந்துட்டே இருக்கும். சரணாகதி அதுபோல நம்முடைய பிரயத்தனம் கிஞ்சித்தும் இல்லை. ஒரு கிஞ்சித் இல்லைனா சரணாகதி பண்றேன்னு ஒத்துக்கிறது அவ்வளவுதான், அதுதான் கிஞ்சித். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. மத்த எல்லா பிரயத்தனமும் சுவாமியே பண்ணுவார். சரணாகதி பண்ணிட்டா நாமெல்லாம் பால் குடி மாறாத குழந்தைகள் போல கர்ப்பபூதா தபோதனாக. ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனை தரிசனம் பண்ண வர ரிஷிமார்கள்லாம் சொல்றா, ராமா எங்களெல்லாம் ரட்சிக்கணும்டா, ரட்சித்தவ்யா துவயா சஸ்வத், எப்பொழுதும் அவனால் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள். அப்ப ராமன் கேட்டான், அவனுக்குதான் நல்ல தப்போபலம் இருக்கு, நீங்கெல்லாம் ஒரு முறை முறைச்சாலு ராட்சசாலாம் சாம்பலா போயிடுவாள், அதெல்லாம் பண்ணாம எங்கிட்ட ஏன் ரக்ஷன் வந்து நிற்கிறேன் அப்படின்னா. அப்ப ரிஷிகள் சொன்னா, நாங்க ஏன்பா எங்களை ரட்சிக்கணும், ரட்சிச்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்கு, நாங்க தபசு பண்றது ஒன்னு அனுபவிக்கிறது போயும் போய் இந்த ராட்சசாளுக்காகலாம் தபசை யாராவது வீண் பண்ணுவாளா, யாராவது ராட்சசாளுக்கு போய் தபசை வீண் பண்ணிட்டு ஐதிகாரம் பண்ணுவாளா, எங்களுடைய எல்லா தபசும் ராமா ஒன்னு அனுபவிக்கிற உன்னுடைய கடமையை நாங்கையே நாங்க தலையிடணும். சாதாரண சொல்ல மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு, உன் வேலையை நீ பார் அப்படின்னு ரிஷிகள் சொல்ற, அது உன் வேலை நாங்கையும் பார்க்கணும், காப்பாற்ற வேண்டியது உண்டு ரட்சிதவ்யா துவயா சஸ்வத்து சாஸ்வதம். பழைய காலத்தை நாங்க கேட்டாங்க ரட்சிக்கிறாய், பழைய காலத்தை பிரபு காப்பாற்றணும் நாங்க கேட்டோம் இல்லையே, நீயாவது ரட்சிக்கிறே இல்லையா, எங்களுக்கு பிரளயம் வரப்போகுதுன்னு கூட தெரியாது, நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் அழகா உள்ள ஜீவர்கள் எல்லாம் முழுங்கிட்டு மற்ற எல்லாம் இல்லாம பண்ணிட்டு திரும்பி சிருஷ்டி காலம் வந்து நாகலாம கேட்ட சிருஷ்டிச்சுன்னு சொன்னோமா, நீ ஏ சரீரத்தை கொடுத்தாய், நீ ஏ பிரம்மாவை கொடுக்குறாய், நீ ஏ லோகத்தை கொடுக்குறாய், நீ ஏ வராதனா வந்து லோகத்தை உத்தாரணம் பண்ற, இவ்வளவு நீ பண்ணி கடைசியில ராஷ்டிரம் நாங்க காப்பாற்ற நன்னா இல்லையா, அம்மா வந்து குழந்தைக்கு நான் பாலெல்லாம் கொடுப்பேன் அது குளிப்பாட்டலாம் மாட்டோம், அதுவா குளிச்சுக்கிட்டோம் இல்லாட்டி அதுவா டிஸ் பண்ணிக்கிட்டேன், அதுவா சரீரத்தை பார்த்துக்கிட்டே விடுவாளா, எல்லாம் அம்மா பண்ண முடியும். அதுபோல கர்ப்பபூதா தபோதனாக, நாங்கள்லாம் கர்ப்பத்தில் இருக்கிற பிறந்த ஒரு சிசு, இப்பதான் நாங்க பிறந்திருக்கோம்ப்பா, அதனால ரட்சிக்க வேண்டிய தர்மம் உன்னுடையதுன்னு. அதுபோல பகவானிடத்துல நாம சரணாகதி பண்ணிட்டோம்னா பொறுப்பெல்லாம் அவனோடு, நம்ம பொறுப்பு ஒண்ணு லபாரா ஹாயா. இப்பெல்லாம் சொல்ற இல்லையா, கல்யாணம் கான்ட்ராக்ட்ல விட்டுட்டேன் அப்படின்னு எல்லாம் அவளே பாத்துக்கிறா, காத்தா வாசல்ல வந்து ஆரத்தி எடுக்கிறதுல இருந்து கட்டுசாத கூடையில இருந்து ஒன்னுக்கு எனக்கு ஒரு டென்ஷன் கிடையாது, எல்லாம் அவ பாத்துக்கிறான் இல்லையா. அது போல சரணாகதி பண்ணிட்டோம்னா யோக க்ஷேமம் பகாமியா, அவ்வளவுதான் உடைய யோகத்தையும் க்ஷேமத்தையும் உனக்கு எது யோகமோ உனக்கு எது க்ஷேமமோ நான் பாத்துக்கிறேன், எனக்கு இது யோகம் எனக்கு இது க்ஷேமம்னு நீ சிந்தனை கூட பண்ண வேண்டாம். ஏன்னா உலகத்தை பெரிய கஷ்டம் எதுனா யோசிக்கிறது, அதுக்கு அடுத்த கஷ்டம் பிளான் பண்றது, அதுக்கு அடுத்த கஷ்டம் பிளான் பண்ண மாதிரி நடத்திட்டு போறது, அதுக்கு அடுத்த கஷ்டம் பிளான் பண்ண மாதிரி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். லோகத்துல பிராரப்த கர்மாவால் வசப்பட்டு இருக்கிறதுனால நம்மால முடியாது. ஆனா சுவாமி கர்மத்தினாலே பிறந்தவன் இல்லை, காருண்யத்தினாலே அவதாரம் பண்றான், அதனாலே சுவாமிக்கு சுலபம், அதனாலே அவர் வேலை அவர் பார்ப்பார், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் என் வேலை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்க வேலை, என் வேலையை நீங்க பண்ணாலும் கஷ்டம், உங்க வேலையை நான் பண்ணாலும் கஷ்டம், இங்க உட்காந்து மத்த சமயத்துல வேலை, இப்ப நீங்க எல்லாம் பேசி நான் பாருங்க உட்காந்து பேசாம இருந்திருந்தாலும் கஷ்டம், அதனால யார் இதை பண்ணணும் இருக்கு இல்லையா. அதுபோல சுவாமி தன் வேலையை பண்ணட்டும் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டோம்னா எல்லாம் தானா நடக்கும். கிருஷ்ணா ஓ இஷ்டப்படி நாங்கள் கேட்கணும், அவன் இஷ்டம் நன்னா ஞாபகம், ஜீவிதத்துடைய பரம பிரயோஜனம் என்னன்னா அவன் இஷ்டம், வேற ஒரு யோசனையும் பண்ணப்படாது. எல்லாம் என்னோட எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது வேண்டாம் அகம்பாவம், இந்த அகங்காரம் தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு நம்மளுக்கு ஜனன மரண சம்சார சாகரத்துல, சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜம், ரிக்வேதத்துல ஜிதந்தே சொல்றத சொல்றோம், அனந்த கிளேச பாஜனம், எல்லை இல்லாத துன்பங்களுக்கு ஒரே இருப்பிடம். அப்ப இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்னிஷ்டம்ன்றத ஓரம் தள்ளிட்டு அவனிஷ்டம் உன்னிஷ்டம், ரமணர் சொல்லுவார் இனி உன்னிஷ்டம் என்னிஷ்டம், உனக்கு எது இஷ்டமோ அதுதான் என்னிஷ்டம். இந்த குழந்தைகள்லாம் எனக்கு இந்த ட்ரெஸ் போடுன்னு கேட்கறது இல்லையே, அம்மா அப்பாவா பார்த்து ட்ரெஸ் போடுறான், அதுக்கு பர்த்டே அதுவா கேட்க அதுக்கு தெரியவே தெரியாது, நாமளா சொல்ல நீங்க பர்த்டே கொண்டாடணும்பா, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அதுவா கேட்க கோல்டு வாங்கி கொடு, எனக்கு ஒரு வீடு கட்டி கொடு, எனக்கு பேங்க்ல பணம் போடு, எனக்கு ஃபியூச்சருக்கு படிக்கிறதுக்கு பணம் ஒண்ணுமே தெரியாது. அது பாடுக்கு எத்தனை ஆனந்தமா தாயும் தகப்பனும் ரட்சிப்பான்னு பூரண திருட விசுவாசத்தோட இருக்கோ அது போல நாம இருந்தா போது. அவன் சொத்து பாகவதத்தினால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பெரிய ரகசியம் என்னன்னா, அவன் சொத்தா இருக்கிறது எப்படி, யாரெல்லாம் அவனுடைய சொத்தா இருந்தா, இதுதான் அவனுடைய சொத்தா இருந்தா எப்படி ரட்சிப்பான், அவனுடைய சொத்தா இருந்தா அவளுக்கு என்னெல்லாம் பண்றான், அவனுடைய சொத்தா இருந்தா எப்படி எல்லாம் காப்பாத்திக்கலாம். இப்ப நம்ம கையில ஒரு மொபைல் போன் இருக்கு, அந்த இடத்துல கொண்டு வச்சிருவோமா, அது கேட்கறதா சார்ஜ் போடு, நம்மளாதான் போடுறோம், பைசா தீர்ந்து போயிடுது அதுவா கேட்கறது, நம்மளாதானே போடுறோம், நம்ம மாத்த டிவி எல்லாம் தொடச்சுவேன்னு அதுவா சொல்றது, நம்மளா பார்த்து பார்த்து எவ்வளவு பைசா கொடுத்து வாங்கியிருக்கோம், அப்ப சொத்து வாங்கி வச்சிருக்கோம். அப்ப சொத்துக்குரியவனான நமக்கே இந்த சொத்தை ஜாகிரதப்படுத்திக்கணும். நம்ம ஸ்திரம் இல்ல, நிரந்தரம் இல்ல, எப்ப கிளம்ப போறோம்னு தெரியாது, ஆனாலும் அந்த சொத்தை ஜாகிரத பண்ணி வச்சுக்கணும்ன்ற ஒரு ஜாகிரதை நமக்கு உண்டுன்னா, முடிவே இல்லாத அநாதியான சுவாமிக்கா தன் சொத்தை காப்பாத்திக்க தெரியாது. எப்படி நம்ம சொத்தெல்லாம் நம்மள நம்மளையே நம்புறதுகள், நம்மளையே நம்மளால நம்பவே கூடாது, லோகத்தை எதவானா நம்ம மனுஷால நம்பவே கூடாது. ஆனா குழந்தைகள் நம்மள நம்புறதே, இந்த அப்பா அம்மா எனக்கு நல்லதுதான் பண்றான்னு நம்புறதே, நம்ம சொல்றோம் குழந்தை இவர் தான் நம்முடைய சுவாமி, சரிப்பா, குழந்தை தான் நம்முடைய மாத்ருபாஷை, சரிம்மா, குழந்தை இதுதான் நம்முடைய குலாச்சாரம், சரிம்மா, அதுங்க தனியா ஒண்ணு கேட்கல, நம்ம தான் அதுங்களுக்கு ஊற்றுறோம், இதுதான் நம்முடைய குல தேவதை, இதுதான் தாத்தா, இதுதான் பாட்டி, சேவிச்சுக்கணும், பெருமாள் கோயில் போனா கை கூப்பிக்கணும், சடாரி வந்தா கை கூப்பிடி காட்டணும், தீர்த்தம் வாங்கி சாப்பிடணும், அதுக்கு என்ன தெரியும். ஆனா தாயும் தகப்பனும் சொல்றது அப்படியே வேதமா ஏற்றுண்டு ஃபாலோ பண்றா போல பெருமாள் இஷ்டப்படி நாம் இருக்கணும். இருக்கிறதுக்கு பகவான் நமக்கு கிருபை பண்ணட்டும். அதனாலதான் இந்த பாகவதம் சக்தி, அவன் எப்படி ரட்சிக்கிறான், சிவபதியான பகவான் எப்படி யார் யார எப்படி எல்லாம் ரட்சிக்கிறான்றதுதான் பாகவதம். எல்லாருக்கும் எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும், எல்லாருக்கும் ஒரே வயசு கிடையாது, எல்லாருக்கும் சரீரம் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் புத்தி ஒரே மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் பிராரப்தம் ஒரே மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் தேவைகள் ஒரே மாதிரி கிடையாது, மனசு ஒரே மாதிரி கிடையாது, இந்திரியங்கள் ஒரே மாதிரி கிடையாது, ஆசைகள் ஒரே மாதிரி கிடையாது, இத்தனை பேதம் இருக்கு. இத்தனை பேதம் இருக்கிறவாளையும் சத்சங்கம்னு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கான் இல்லையா. அது போல இத்தனை விதமா பக்தர்கள் இருந்தாலும் அவாவா ஸ்திதியில இறங்கி போய் ரட்சிப்பேன்னு சொல்றதுதான் பாகவதம். மாட்டுக்காரர்களா இருந்தா அவாகிட்ட எப்படி பழகுவார், நம்ம வேதம் தெரிஞ்ச பிராமணனா இருந்தா எப்படி பழகுவார், ஒருவேளை ஒரு பாவப்பட்ட யானையா இருந்தா எப்படி பழகுவார், ஒரு முதலையா இருந்தா என்ன பண்ணுவார், இல்லாடி ஒரு அசுர பிள்ளையா இருந்தா அவனுக்கு என்ன கிருபை பண்ணுவார், இல்லாடி பெரிய ராஜாதிராஜனா இருந்தா எப்படி கிருபை பண்ணுவார், ஒண்ணுமே இல்லாத பிராமணன் வேதம் மட்டும் தெரிஞ்சு கந்தலாரை உடுத்தின்னு இருக்க சுதாமா மாதிரி இருந்தா என்ன பண்ணுவார், அவனிடத்துல காம வயப்பட்ட வாழா இருந்தா என்ன பண்ணுவார், அவனிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா என்ன பண்ணுவார், யார்கிட்ட என்ன பண்ணுவார், சுவாமி என்ன பண்ணுவார், யாராவது திரும்பி சொல்றோம் என்ன பண்ணுவா அப்படின்னா அவரை பற்றி லிஸ்ட் போடுவாங்க, சுவாமி என்ன பண்ணுவார், என்னெல்லாம் பண்ணிருக்கார், சுவாமிக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், சுவாமியோட எக்ஸ்பீரியன்ஸஸ் சரியா, நமக்கு எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பகவானுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு இந்த மாதிரி பத்தாலாம் கிடைச்சா ரொம்ப நல்லதா தெரியுமா. சரியா பாகவதம் முழுக்க முழுக்க பேசுறது ஸ்வயம் கிருஷ்ணன் தான் பேசிட்டு இருக்கான். ஏன்னா பாகவதம் சொல்றது சுகபிரம்ம மகரிஷி ஸ்ரீதரிய வியாக்கியானத்துல ஸ்ரீதர் சொல்றார், முதல் வைஷ்ணவ பரமான வியாக்கியானம் ஸ்ரீதரிய வியாக்கியானம் தான். அவர் சொல்றார் கண்ணன் இருக்கிற அவசர அவசரமா வைகுந்தம் போனா அப்படின்னா சுகபிரம்மம்னு ஒரு வேஷம் போட்டு வந்து பரிசுத்துக்கு தானே கதை சொல்லணும்னு வந்தவான் அப்படின்றான். சரியா கிருஷ்ணனுடைய திருவாய் மொழி பாகவதம், யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மாத்மிஸ்ருத பகவத்கீதைக்கு சொல்லுவோம், பகவத்கீதை தனியாக சொல்லுவா, பகவத்கீதை ஸ்வயம் கிருஷ்ணனுடைய திருமுக மண்டலே வந்த திருவாய் மொழி. ஸ்ரீதரர் சொல்றா கிருஷ்ணன் ஆச்சாரிய வேஷம் போட்டுண்டு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு, பகவான் எல்லாரும் ஜெகத்குரு ஜெகத்குரு ஜெகத்குருன்னு சொல்றார், நம்மளும் ஒரு குரு பீடத்தை ஒரு வியாச பீடத்தை உட்காந்து சொன்னா தேவலையின் ஆசைப்பட்டு சுகபிரம்மம் சுகாச்சாரியா அப்படின்ற வேஷத்துல வந்து பிரசித்துக்கு பாகவதம் சொன்னார் அப்படின்னு தான் இந்த ஸ்ரீதரியர் சொல்றார். அத்தன வசத்தி இந்த பாகவதம் வீண் போகாத கிரந்தம். துந்துகாரி போல நாமம் பகவான் அடையணும். இந்த பாகவதம் ஆரம்பமே ஜன்மாத்யசோன்மயாத் இத்தரதச்சாதேஷ்வபிஜ்ஞஹ ஸ்வராஜ் தேனே பிரம்ம விதாயாதி கவயே முஹ்யந்தி அசூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஹ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. ஸ்வயம் சத்யஸ்வரூபமானது பாகவதம். நிகம கல்பதரோர் கலிதம் அப்படின்னு வேதம்ச மரத்திலேந்து பழுத்து சுகபிரம்மன்ற கிளியினாலே கொத்தி சம்சாரிகள் பக்கம் போடப்பட்ட ஒரு பழம் பாகவதம். ஜன்மாத்ய யதோன்வயாது ஜன்மாதி அஸ்ய யத சரியா, அது பிரம்மசூத்திர வாக்கியம். எதனமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றா. அந்த வாக்கியத்தை எடுத்து ஆரம்பிச்சதுனாலே பிரம்மசூத்திர பாஷ்யம் தான் ஸ்ரீமத் பாகவதம். இப்படி ஸ்ரீபாஷ்யம் சொல்றோம் இல்லையா, எதிராஜர் பண்ணார் இல்லையா பிரம்மசூத்திரத்து பாஷ்யம். அதுபோல சாதாரண பாமர ஜனங்களுக்கான பிரம்மசூத்திர பாஷ்யம் தான் ஸ்ரீமத் பாகவதம். இந்த குழந்தைகளுக்கு போய் நீ வெண்டைக்காய் சாப்பிடு, கேரட் சாப்பிடு, பச்சி மம்மு சாப்பிடு, பப்பு மம்மு சாப்பிடு, ஹெல்தியா இருப்ப, தெம்பா இருப்பேன்லாம் பிரயோஜனம் இல்லை. யானும் கதையை சொல்லணும், ஏதான ஒரு கதையை சொல்லி அங்க பாத்தியா அந்த காக்கா பாத்தியா உட்காந்து இங்க பாரு நீ ஒரு வாய் வாங்கிக்கோயேன் உஷுன்னு காக்கா பறக்கும். சாதாரண உஷுனாலே காக்கா பறக்கும். இந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு அம்மா நிறைய புதுசு புதுசா கதை சொல்லுவாங்க. நிஜமாக எங்களால கூட அப்படி கதையெல்லாம் சொல்ல முடியாது, ஸ்பான்டேனியஸா சொல்லுவா. அது ஏதானும் கேட்டதுன்னா மாமா குடம்பு முடியலன்னு இல்லாட்டி இன்னைக்கு அவளுக்கு ஆபீஸ் போயிருக்கான்னு இல்லாட்டி இன்னைக்கு வண்டி விப்பேர்னு அது குழந்தைகள் அம்மா சொல்றது அப்படியே நம்பும். அதனால அது வரைக்கும் குழந்தைகள் குழைச்சது அம்மாவும் குழைச்சா இல்லாட்டி கஷ்டம். அம்மா சொல்றதெல்லாம் சந்தேகம் வந்து விடுதுன்னா குழந்தைகள் ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த குழந்தைகளுக்கு அந்த அன்னத்தை ஊற்றத்துக்காக அம்மா விதவிதமான விளையாட்டு கதைகள்லாம் சொல்லி அதுக்கு தெரியாமலேயே அன்னத்தை ஊற்றாலும், அதுபோல அனிர்வச்சனீயமான பரபிரம்மத்தை நமக்கு தெரியாமலேயே நம்ம போக்களை வந்து ஊற்றத்துக்கு தான் பாகவதம். அதனாலதான் சம்சாரினம் கருணையா சம்சாரிகள். நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு ஆட பிளேவர் வேணும். ஹோட்டல்ல போய் தயிர் சாதம் நம்ம ஆத்தெல்லாம் தயிர் சாதம் சாதாரணமா கொடுப்போம். ஹோட்டல்ல போனோம் அப்படின்னா அதுலயே கொஞ்சம் மாதுளம்பழம்லாம் போட்டு ரெண்டு முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் அப்படி போட்டு அப்படி போன தடி வந்தாலும் அப்படி வச்சுட்டாங்கன்னா ₹100 அப்படின்னு ஆட பிளேவர் எல்லாம் பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தயிர் சாதம் அப்படின்றோம் இல்லையா. அதுபோதே இந்த பாகவதம் சம்சாரிகளுக்காக விசேஷமாக ரெடிமேட். இவாள் ரெடிமேட் அப்படின்றோம் இல்லையா, சம்சாரிகளுக்கான மோட்சத்தை அடைவதற்கான ரெடிமேட் கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதம். யாரா அப்படி ரெடிமேடா பண்ணான்னா கிச்சாவே பண்ணா, டெய்லர் மேடுன்னு சொல்லுவார். இப்பெல்லாம் பேங்க்ல எல்லாம் லோன் கொடுத்தா கூட டெய்லர் மேடு லோன், உங்களுக்கு என்ன அவசியமோ அது போலே லோன், நாங்க கொடுக்கிற லோன்ல உங்களுக்கு சௌகரியம் போலே. அதுபோல சம்சாரிகளின் சௌகரியத்தை உத்தேசிச்சு ஒரு கிரந்தம் பாகம். அதனாலதான் சம்சாரி நாம் கருணையா ஆகும். இது பிரம்மசூத்திர பாஷ்யம். ஆனா சம்சாரிகள் ரேஞ்சுக்கு கீழே இறங்கி வந்திருக்கு. சாதாரண பிரம்மசூத்திர பாஷ்யம் சொன்னா ஒண்ணும் புரியாது. ஸ்ரீபாஷ்யம் எத்தனை பேருக்கு புரியாது? ஸ்ரீபாஷ்யம் இருக்கிறதே கஷ்டம், தெரியறதே கஷ்டம், அதுக்கப்புறம் வாசிக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆனா அதை விட சுலபமானது இது அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதமா. இது நன்னா நம்மளுக்கு புரிய வச்சுடுறதான் இந்த கிருஷ்ண பரமாத்மா அத்தனை வசதி. அதனாலே ஸ்வயம் பிரம்ம சூத்திர பாஷ்யம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இன்னும் பாகவதுக்குள்ள போகவே இல்லை, பாகவதுக்கு வெளியே பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கோவில 40 பிரதட்சணம் பண்ணுவா தெரியுமா? பிரதட்சணம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி உள்ள போய் சுவாமியை பார்க்கறது முக்கியமே இல்லை. நிறைய வாட்டி பார்த்தோம்னா எல்லாம் அந்த கோவில போய் 40 சுத்து சுத்து நினைச்சது நடக்கும் அப்படின்னா உள்ளவே சுவாமியை பார்த்தா நடக்கும், மனசு நடக்கும் சொல்லவே மாட்டா. அந்த கோவில போய் ஒரு 48 பிரதட்சணம் வச்சா நினைச்சது நடக்கும். அந்த மாதிரி இந்த பாகவதியே சுத்தி இருக்கணும், உள்ள போவே இல்லை. அங்கேயே நானும் ஓரவே உள்ள போனோம் உள்ள போனோம் உள்ள போனோம் நினைக்கிறேன். ஆனா இதனுடைய பெருமையில சுத்தி சுத்தி வரும்பொழுது ஆனந்தமா இருக்கு, அவ்வளவு சுகம், அத்தனை ஒரு ஆனந்தம் இந்த பாகவதம். நிகம கல்பதரோ கலிதம் பலம் சுகமுகா அம்ருத திரவசம். இந்த பாகவதம் எப்படா கலியுகத்திலே கிடைச்சது அப்படின்னா சௌனகாதி ரிஷிகள், ரிஷிகள் தான் தபசு பண்றாங்க. யாருக்காக? நமக்காக. நம்ம எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு எல்லாம் போர் அடிச்சா டிவி பார்க்கணும், என்டர்டைன்மெண்ட் வேண்டியிருக்கு, என்ஜாய்மெண்ட் வேண்டியிருக்கு, ரிலாக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாம் சொல்றோம். அப்ப நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பத்தி பெரிய அக்கறை இல்லை, ஏன்னா நம்ம எல்லாம் தேகாத்ம அபிமானிகள். காத்தால சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும், உடம்பு முடியினால் வைத்தியனை பார்க்கணும், பிறந்த நாள் கல்யாண நாள்னா அது விசேஷமா கொண்டாடணும், அக்ஷய திருத்தியை வாழ்ந்தா தங்கம் வாங்கணும், அப்படி அவசியம் இல்லை. ஆனா சொல்லிட்டு அப்படி பயமுறுத்திட்டாங்க ஜனங்களை. அக்ஷய திருத்தி அன்னைக்கு தானம் கொடுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, தங்கம் வாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச சாஸ்திரம் எங்கேயுமே கிடையாது. இப்படி எல்லாம் அதுலயே நம்ம ஓடி இருக்கிறதுனால நம்ம ஆத்மாவுக்கு வேண்டியதான ஒரு சத்கர்மா பண்றதில்லை. பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழை ஆனேன், பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன். உண்மையான ஆழ்வார் சொல்ற, சின்ன வயசா இருக்கும் போது கண்டனையும் பண்ணிட்டோம், பெருசானவர்கள் அடுத்த நாளுக்கு ஓடி உழைச்சே வீணா போயிட்டோம், ஆக மொத்தத்துல தண்டமா இருக்கும் அவ்வளவுதான். பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன், பெரியேன் ஆயினவின் பிறர்க்கே உழைத்து ஏழை ஆனேன், இவ்வளவுதான் உண்மை நான் பண்ணிக்கலையே அப்படின்றார் ஆழ்வார் சொல்றார். அந்த மாதிரி நம்ம இருக்கோம் இல்லையா, அப்ப நமக்காக பரிகரத்துக்கு யாராவது வேணுமே, அதுக்காகத்தான் ரிஷிமார்கள் தபஸ் பண்றாளா, அதுக்காகத்தான் சவுனகாதி ரிஷிகர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு நைமிஷாரண்யம், ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம். பகவான் விரக்ஷ ரூபமாகவே வன ரூபமா இருக்க, பத்மநாபோ அமர பிரபு அப்படின்றோம் இல்லையா சகசநாமத்தில், நிறைய பேர் தெரியாதா பத்மநாபோ மர பிரபு அப்படின்னு பூந்தானம் எல்லாம் பத்மநாபோ மர பிரபு பத்மநாபோ மர பிரபு இப்படியே தியானம் பண்றான். ஒரு நாள் பட்டத்திரி கிண்டல் பண்ணிட்டார், என்ன சுவாமி பகவான் எப்ப மர பிரபு ஆனார், அவர் அமர பிரபு ஆச்சே அப்படின்னு உடனே ரொம்ப வருத்தப்பட்டார் பூந்தானம். ஆனா அவருக்கு ஒண்ணும் தெரியாது, பெரிய சம்ஸ்கிருத ஞானம் எல்லாம் இல்லை, ஆனா இதுல இருந்து சகசநாமம் வாசிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டார். அப்ப குருவாரன் பிரத்யட்சமா வந்து சண்டை போடுறான் நாராயண பட்டத்திரியோட, பெருசு அமரப்பிரபு செல்ல திமுரா, அப்ப மரப்பிரபு நான் இல்லையா, மறிச்சு போறவாளுக்கும் நான் தான் பிரபு, அமரத்துவம் உள்ளவாளுக்கும் நான் தான் பிரபு, சாதாரண மரத்துக்கும் நான் தான் பிரபு, அமரர்களான தேவர்களுக்கும் நான் தான் பிரபு, நீ என்ன பிரபுவா, அவன் எப்படி சொன்னா உனக்கு நான் முடிஞ்சா ஒழுங்கா சொல்லி கொடு, இல்லாட்டி சொல்லாம அவனை கெடுத்திய என்ன ஆசாசியா விஸ்வம் விஷ்ணு வசத்காரகன்னு சொல்லுவான், குழந்தைகள் பேசுற மாதிரி என்ன அழகா பத்மநாபோ மரப்பிரபு பத்மநாபோ மரப்பிரபு, அவன் சொல்லும் போது ஆமா இல்லையா நான் தான் மரப்பிரபுன்னு எனக்கே ஞாபகம் இருக்கு, நான் சமயத்தை அமரப்பிரபு அமரப்பிரபு நினைச்சுட்டு அவளுக்கே கிருப பண்ண ஓடிட்டுருக்கேன். பூந்தானம் மரப்பிரபுன்னு சொல்லுவோ சம்சாரிகள் கிருப பண்ணணும் கிருப பண்ணணும் கிருப, அவன் என்ன ஜாகிரதா ஜாகிரதம் மறந்துட்டு இருக்கான், ஏ பிரபு மறிச்சு போற ஜனங்களுக்கும் நீதாண்டா பிரபு மறந்துடாதே மறந்துடாதேன்றதுனால பத்மநாபம் மரப்பிரபுன்றான். அவன் மரப்பிரபு சொல்ல சொல்ல எனக்கு எவ்வளவு ஜாகிரதை வந்திருக்கு, நீ யாரா அப்படின்னு திட்டத்தின்னு திட்டினா. அது மாதிரி பகவான் மரப்பிரபுவா இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் நைமிஷாரண்யம். அது மாதிரி அந்த ஜலம் கோமதி ஜலம் எல்லாம் பார்க்கணும், அம்மா அப்படி ஸ்படிகம் போலே தெரியாங்க, கோவிலே வேண்டாம் அங்க எல்லாம் விரக்ஷம் கூட ஸ்தம்பேன திருஷ்யதே மாதிரி விரக்ஷேன திருஷ்யது. நைமிஷாரண் எதுக்கு போனோம்னா மரம் மரமா சுவாமிய பார்க்கறதுக்கு போனோம். கருங்குளம்னு ஒரு இடம் உண்டு திருநெல்வேலி ஜில்லால இருக்கு, திருநெல்வேலியில இருந்து ஆழ்வார் நகரி போகிற பாதை தாமிரபரணி ஆற்றங்கள்ல ஒரு சின்ன மலை, அந்த இடத்துக்கு பேர் கருங்குளம்னு பேர். அங்க ஒரு பெருமாள் கோவில் உண்டு, வேங்கடேஷ பெருமாள் கோவில், சீனிவாச பெருமாள் கோவில். அங்கிருந்து ஒரு ராஜா திருப்பதி பெருமாளுக்கு சந்தன கட்டையினாலே அழகா ஒரு சப்பரம் பண்ணி கொடுத்தான், பண்ணி கொடுக்க நிறைய கட்டைகள் அனுப்பினா எல்லாம் பண்ணியாச்சு, ரெண்டு கட்டை நீந்து போயிடுச்சு. உடனே எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, ராஜா பார்த்தா ரெண்டு கட்டை நீந்து போயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, சுவாமிக்குன்னு சமர்ப்பணம் பண்ணியாச்சு, அது என்ன பண்றது அவனுக்கு தெரியல. பகவான் கிட்டே ஒப்பட சொல்றான், பிரபு இந்த மாதிரி ரெண்டு சந்தன கட்டை நீந்து போயிடுச்சு என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்றான். ராத்திரி சொப்பனத்தை பெருமாள் இருந்தா, இந்த மலை மேல என்ன ஸ்தாபிதம் பண்ணு, திருப்பதியில இருந்து பண்ற அனுகிரகத்தெல்லாம் இந்த மரத்துல இருந்து நான் உனக்கு கிருபை பண்ணிட்டேன்னு அன்னைக்கு கொண்டு ஸ்தாபிதம் பண்ணா அந்த ரெண்டு கட்டை இப்படி வச்சிருப்பான் சந்தன கட்டைய, அந்த சந்தன கட்டைக்கு டெய்லி திருப்பதி பெருமாள் அலங்காரம். விஷயம் தெரியாத பார்த்தா பெருமாளே பிரத்யட்சம் நினைப்பான், ஆனா வெறும்ப சந்தன கட்டைக்குத்தான் திருப்பதி பெருமாளுடைய அலங்காரம். ரொம்ப அழகா கட்டியாவது நவதிருப்பதி போனேன்னா நவதிருப்பதிக்கு முன்னாடியே கருங்குளம் அப்படின்னு பேர், கிருஷ்ணாபுரம் தாண்டி தாமிரபரணி ஆத்தங்கரையில வலதுகை பக்கத்துல ஒரு மலை வரும், அதான் கருங்குளம்னு பேர். அங்க பெருமாள் நிஜமாவே பத்மநாபோ மர பிரபு அப்படிதான். அந்த மாதிரி ஆச்சரியமா நைமிஷாரண்யம் முழுக்கவே விரக்ஷேன திருஷ்யதே, ஒவ்வொரு விரக்ஷத்திலையும் நாராயணனை பார்க்கலாம். திருப்புல்லானி திவ்யதேசம் உண்டு, திருப்புல்லானின்னு பேரு, பகவான் சரணாகதி ஸ்லோகம் சொன்ன ஒரு திவ்ய தேசம். ஜெகநாத பெருமான் அவர் தான் ஆதி ஜெகநாதர். மத்திய ஜெகநாதர் யார் அப்படின்னா, நம்ம திருமழிசி ஆழ்வார் அவதாரம் பண்ணாரே அந்த திருமழிசி இடத்துல இருக்கிற ஜெகநாதன் மத்திய ஜெகநாதன். அந்த ஜெகநாதன் யார் அப்படின்னா புரி ஜெகநாதன். மூணு பேர் ரொம்ப விசேஷமான ஜெகநாத மூர்த்தி. திருப்புள்ளானி ஜெகநாதனுடைய சன்னிதானத்தை பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய ஒரு அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துக்கு பேரே அஸ்வத்த நாராயணன் தான் பேரு. எல்லாரும் அங்க போய் பார்த்தோம்னா திருப்புள்ளானி ஜெகநாதனை விட, தர்பசயன ராமர சுத்தரதை விட இந்த அஸ்வத்த நாராயணன் அந்த சுத்தி சுத்துவான். நல்ல காத்திரமா இருப்பார். அந்த பிரான்ச் அந்த ட்ரங்க் எல்லாம் பார்த்தோம்னா அப்படி இருக்கும். நிஜமாவே அதனுடைய அடி பாகம் எல்லாம் சரியா அந்த மண்டப உட்கார்ந்து இருக்கு. இந்த மண்டப சைஸுக்கு அந்த அரச மரத்தோட அடி இருக்கும். அவ்வளவு தடிமன அஸ்வத்த நாராயணன் பேர். அதுபோல பகவான் பல இடங்கள்ல மரரூபமா இருந்துட்டு கிருப பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அம்மச்சிப்ளாவன் சொல்லி நெய்யாற்றின் கரையன்னு ஒரு இடம் உண்டு. திருவனந்தபுரம் பக்கத்துல நெய்யாற்றின் கரையன் உண்டு. அங்க ஒரு கிருஷ்ணன் உண்டு. அங்க கிருஷ்ணன் அழகா ஒரு பலா மரத்துலதான் ஒரு ராஜா ஒழிஞ்சுக்கிறதுக்கு வழி காட்டினான். அந்த இடத்துல அந்த நெய்யார் நகர கிருஷ்ணன் ரெண்டு கையில வெண்ணவருடைய வச்சு இன்னும் ஒன்று நின்றுட்டு இருக்கும். பய அம்பே கால கிருஷ்ணா தவழ்ந்து இருக்க மாதிரி அங்க ரெண்டு கையில ரெண்டு வெண்ணவருடைய வச்சுட்டு ஒரு ஒன்றரை மணி இவ்வளவு ஐந்து ஒரு வருஷத்துக்கு இன்னொன்று ஒரு பையன் நின்றுருப்பான். அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இடத்துலயும் சுவாமி மரப்பிரபுவா இருந்துதான் கிருப பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி நைமிஷாரண்யத்திலே சுவாமி பிரத்யக்ஷமாக மரப்பிரபுவாகவே இருக்கார். அங்க போனோம்னா கோவில் எங்க கேட்கவே கூடாது. இதுவே நைமிஷம் கோவில் எங்க திடீர்னு கோவில் எங்க கேட்பா கேட்கவே கூடாது. நைமிஷாரண்யமே கோவில் தான். ஸ்ரீரங்கத்தை போய் ரங்கநாதன் போய் பார்க்கணும். ஸ்ரீரங்கமே கோவில் தான். பூலோக வைகுந்தம் தான். எங்கேருந்து பூலோக வைகுந்தம் ஆரம்பிக்கிறது போய் கேட்பாங்க. அது பூலோக வைகுந்தம் அங்கேந்தான். அதுபோல இந்த நைமிஷாரண்யம் நைமிஷே அனிமிஷேஷே கஷேத்ரே அப்படிதான் பாகவதத்தை சொல்றான். அந்த அனிமிஷ கஷேத்திரத்திலே சௌனகாதி ரிஷிகள் நாய் வயிற்றுலேருந்து பிறந்த ரிஷி ரிஷியர் சௌனகர்னு பேர் இருக்கு. அந்த சௌனக ரிஷி அவரை முக்கியமான ரிஷியா வச்சுட்டு ஆச்சாரிய பீடத்துல வச்சுட்டு நிறைய ரிஷிகள்லாம் சேர்ந்துட்டு தீர்க்க சத்ரயாகம் அப்படின்னு பண்ற. எதுக்கடாமா கலியுகத்து ஜனங்கள் சுகப்படணும் அப்படின்னு. நாமெல்லாம் உருப்படணும்னு சுகப்படணும்னா உருப்படணும்னு பேர். எதனா சுகம்னா உருப்படுறதுதான் சுகம்னு பேர். அது மாதிரி உருப்படணும்னு சொல்லி யஜ்யம் பண்றாங்க. பகவான் நாராயண குறிச்சு ஜோரா ஒரு யஜ்யம். பிரபு இந்த லோகமே நன்னா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சர்வோஜனா சுகினோ பவந்து. இதெல்லாம் தான் நம்முடைய பெரியவா நம்முடைய தர்மம். நமக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கா கூட பிரார்த்தனை பண்ற ஒரு வாக்கியம். நமக்கு ஐரோப்பா காரணம் தெரியவே வேண்டாம். பிரசாமாவையோ தெரிய வேண்டாம். ஒபாமாவையும் தெரிய வேண்டாம். ஆனால் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துனா சமஸ்த லோகங்கள் சரியா இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலம் எல்லாம் வரைக்கும் இந்த பிரார்த்தனை குறிச்சு அத்தனை வசத்தி இந்த லோகா சமஸ்தா. அதாவது அவ பண்ணிட்டு இருக்கா. பகவான் ரொம்ப உகந்து போயிட்டானா. இவ நன்னா யஜ்யம் பண்றா. இந்த யஜ்யத்துக்கு அவளுக்கு பிரயோஜனம் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டானா. ஒரு நாள் அழகா சூத பௌராணிகர் அந்த இடத்துக்கு வந்து ஜெய் போலோ சூத பௌராணிக மகாராஜகி. பல சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப ரொம்ப பெரியவாள் மறந்து போயிடும். அவளுக்கு ஜெயகோஷம் சொல்றதே கிடையாது. பாகவத்துல வாசிக்கும் போது பாராயணம் எல்லாம் ஜெயகோஷம் போடும். நரசிம்ம பகவானுக்கு ஜெய், ராகமூர்த்திக்கு ஜெய். பாகவதத்துல பாகவதாளுக்கு தான் ஜெய் போடணும். சுவாமிக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அவசியம் இருக்கு? பாகவதாளுக்கு ஜெய் போட்டால் பிரஹ்லாத மகாராஜுக்கு ஜெயினாலே நரசிம்ம பிரசந்தமா இருக்கும். நரசிம்மருக்கு ஜெய் அப்படின்னு நரசிம்ம முடிப்பாரு. இதுக்கு நம்ம சமதனம் ஜெய் போடுறா யாருமே அப்படின்னு யோசிப்பார். அதே பிரஹ்லாதனுக்கு ஜெய் போடுறோமோ நம்ம பிரஹ்லாதன் கோஷ்டி ரைட் ரைட் அப்படின்னு தலைமையில கை வைப்பார். இல்லாட்டி கிழிச்சு முடிச்சுவார். அதனால பாகவதம் முழுக்கவே பாகவதாளுக்கு ஜெய். எந்தரோ மகானுபாவது அந்தரிக்கு வந்தனம். சரியா தியாக பிரம்மன் சொன்னார் இல்லையா, அந்த வாக்கியத்துடைய வியாக்கியானம் தான் ஸ்ரீமத் பாகவதம். எந்தரோ மகானுபாவது அந்தரிக்கு வந்தனம். சத்தியமான வாக்கியம். எத்தனை பேர் எந்த ரூபத்தில் இருந்தாலும் பாகவதா பாகவதா தான் இதுதானா இருக்கு. அதனாலதான் சொன்னேன் இந்த சௌனக மகரிஷி நாய் வைத்திலேந்து பிறந்தவர். சுகபிரம்ம மகரிஷி கிளியோட குழந்தை. எல்லாம் பிறந்தவும் இப்படிதான் இருப்பான். பாகவதத்துல எழுதின வேத வியாசரோ செம்படை வச்சு மீன்காரிக்கு பிறந்த குழந்தை. எல்லாம் பிறந்தவங்க பயங்கரமான ஆள் தான் இருப்பது தான். நார்மலா பிறந்த குழந்தைகளே எல்லாம் அப்நார்மல் ஸ்பெஷல் சைல்டு தான் இல்ல வரவா இருந்தாருன்னு அத்தனை பேருமே. அந்த மாதிரி அந்த சௌனக மகரிஷி அவரு இருக்கார் அழகா சூத பௌராணிகர் ஜோரா வந்துட்டா. அழகா வந்த உடனே சவுனகருக்கு அவ்வளவு சந்தோஷம், அழகா சூத பௌராணிகர் சேவிச்சுட்டார். என்ன பாக்யம், அகோபாக்யம் அகோபாக்யம், இவ்வளவு நாள் நாங்க யஜ்யம் பண்ண பிரயோஜனம் கிடைச்சிடுச்சு. சுவாமி எங்ககிட்ட பிரசன்னமா இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு. எப்படி அப்படின்னு கேட்டா, பக்தி விஷயமுடைய பாகவதால பாக்கிறதுதான் பரம பிரயோஜனம். நாதேவோ சிச்சிலாமையா தேப்பனந்தி ஒரு காலேன தர்ஷனாத் ஏவ சாதவர நம்மையானி தீர்த்தானி நாதேவோ மிருச்சிலாமையா தேபணம் திருகாலேன தர்ஷனாத் ஏவ சாதவர். தர்ஷன மாத்திரத்திலேயே சாதுக்கள் கிருப பண்ற. சுவாமி ராமானுஜன் இந்த பக்கம் வரதுக்கு முன்னாடி திருசாஸ்திரிய வைஷ்ணவ சித்தாந்தம் கிடையாது, மேல்நாடுன்னு சொல்லுவோம், மேல்நாட்டை கிடையாது. ஆனா ஒரு எதிராஜன் வந்துட்டா எத்தனை வைஷ்ணவ சித்தாந்த சம்பிரதாய கோவில்கள் வந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்துடும். ரெடி சம்பத்குமார்லாம் நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டான், முஸ்லீம்கள் அப்படியே கிடைச்சிருக்கவே. ஆப்கானிஸ்தான்ல மியூசியம் வச்சிருப்பான், அங்க இருக்க வேண்டிய சம்பத்குமார். ஏதோ எதிராகன் வந்தாரோ செல்ல பிள்ளையா மேல்கோட்டில் இருக்க. அதனால தர்ஷனா ஏத சாதவக, தர்ஷனம் மாத்திரத்திலே கிரம பண்ணக்கூடிய பலம் யாருக்கு அப்படின்னா சாதுக்களுக்கு தான். இப்ப ஜொட்டமல்லூர் ரமணீர கிருஷ்ணனுக்காக ஃபேமஸா, புரந்தரதாசன் பாருங்க கீர்த்தனைக்காக அவன் ஃபேமஸ், அதனால ஃபேமஸ். ஜகதோதாரணா கீர்த்தனை இல்லேன்னு வச்சுக்கோங்களேன், சரிதோர் கிருஷ்ணன் சரி வெள்ளவரண்டி வச்சிருந்துருக்கான் அப்படின்னு இவ்வளவுதான், அழகா இருக்கான். அது குழப்பம் இல்லை, ஆனா அந்த அழக அனுபவிக்கிறதுக்கு ஒரு மகாத்மா, எஸ் ஹாண்டம் புவன சுந்தரன் ஒரு புரந்தரதாசர் ஒரு முத்திர வச்சாரோ தொட்டவல்லூருக்கு ஏற்றம் வந்து ஊரூராலாம் தெரிந்து வரும் அப்படின்னா மல்லூர் ராமாபிரமேய சுவாமிக்காகவோ இல்லாட்டி நவநீத கிருஷ்ணனுக்காகவோ புரந்தரதாசர் பண்ண ஜெகதோத்தாரணம் ஒத்த கீர்த்தனை இத்தனை கோட்டி ஜனங்களை இழுத்துண்டு வர்றது அப்படின்னா அதான் விசேஷம். கூகுள்ல போய் ஜெகதோத்தாரணம் அப்படின்னு போட்டு இமேஜஸ் போட்டா நேரம் நவநீத கிருஷ்ணன் வந்து விட்டுரும். கூகுள்ல தேடினா கூட நவநீத கிருஷ்ணன் ஜெகதோத்தாரணான்ற கீர்த்தியுடைய பலம் இருக்க. அதனால சாதுக்களுடைய தர்சனம் பரம போக்யம், நம்மளை நிச்சயமா காப்பாற்றும். அதனால அழகா பௌராணிகர் வந்த உடனே பரம சந்தோஷமாயிருக்கு சவுனகருக்கு, எல்லாரும் கையை கூப்பிட்டார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு, நீங்க நல்ல ரிஷிமார்களோட கூட இருந்திருக்க, நல்ல சத்குருமார்களோட பழகிருக்க, நல்ல சசிஷியாளுக்கு குருமார்கள் ரகசியத்தை கூட உள்ளபடி சொல்லி கொடுப்பார். ரொம்ப ரகசியம் இல்ல குஹ்யம், ரொம்ப ரகசியமா பேணி காக்க வேண்டிய விஷயங்கள் அதை கூட சசிஷியாளுக்கு குருமார்கள் பூர்ணமா சொல்லி கொடுப்பா. அதுபோல ஒரு சத்சிஷ்யன் நீர், நீ சத்சிஷ்யனா இருக்கா நமக்கு எல்லா இதிகாச புராணங்கள்ல நல்லா பிரத்யட்சமா தெரியும். ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் இருக்கான் அப்படின்னா வெளியில இருக்கவாளுக்கு அவன் எவ்வளவு பணம் இருக்கான் பெத்த பிள்ளைக்கு தெரியுமோனு, அவன் ரொம்ப வேண்டப்பட்டவாளுக்கு தெரியுமோனு. அது போல நீ ஆச்சாரிய புருஷனாளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், எப்படி ராமானுஜருக்கு விடுக நம்பியோ அது போல நீ ரொம்ப வேண்டப்பட்டவர். அதனால எது சாரமோ கலியுகத்த ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறான். மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாக பிராயேன அல்பாயுஷக சவ்ய கலு அஸ்மின் யுகேஜனாக மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்யாகி உபதிருத்தாக ஆயுசு அல்பம் இருக்கும் பொழுது ஒரே எவவதாலும் வியாதி பாக்யம் மந்தம் புத்தி கேட்கவே வேண்டாம் மந்தம் அகோ மந்தம் அகோ பாக்யம் அகோ மந்தம் 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 அவ்வளவு மந்தமா இருக்கும் மனசோ மந்தி குரங்கு மாதிரி அலையிறது. யார் காப்பாத்துறது, எல்லாம் அல்ப கூட்டம். அதனால இந்த ஜனங்கள் சுலபமா சுருக்கமா குயிக்கா ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்டா மோட்சம் அடைந்த முதல்ல ஃபாஸ்ட் ஃபுட்னு கான்செப்ட் பண்ணதே பாகவதம் தான். ஃபாஸ்டா மோட்சம் அடைகிறதுக்கு ஷார்ட்கட் எதாவது இருக்கா, பைபாஸ் வரும் இல்லையா, பைபாஸ் ஏரியாஸ் எல்லாம் சரண அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், நேர ஒரு 40 மினிட்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி மோட்சம் அடையறதுக்கு கலியுகத்துல ஒரு பைபாஸ் ஒரு ஷார்ட்கட் ஒரு ஃபாஸ்டா போகிறதுக்கு ஏதானும் உபாயம் உண்டோ அப்படின்ன உடனே அழகா சூத பௌராணிக பரம சந்தோஷம். ஏன்னா அவர் பாகவதம் கேட்டு அப்படியே அலைஞ்சு நிற்கார். அப்பதான் பரிசுத்துக்கு சுகபிரம்மன் சொல்லியிருக்கார், அதை கேட்டதே இவர் அப்படி ஐயோ யாருக்கா சொன்னா தேவை, யாருக்கா சொன்னா தேவை. எங்களுக்குலாம் ஒரு பெரிய கஷ்டம், ஒரு நாள் கலவரம் என்னமோ குடியே முடிய போனாமோ இருக்கும். அன்னைக்கு பகவத் விஷயம் சொன்னாதான் அப்பா அப்படின்னு இருக்கும், இல்லாடி அன்னைக்கு பொழுதே வீணா போனா போலீங்கன்னா அதை கேட்ட விஷயங்கள் சொல்றது ஒரு சுகம். அது கீர்த்தனா பக்தின்றா இல்லையா, சிரவண பக்தி எவ்வளவு சுகமோ அதுபோல கீர்த்தனா பக்தி. அந்த மாதிரி இந்த சூத பௌராணிகள் அப்பதான் கேட்டிருக்கார், பாகவதம் அப்பதான் பரிஷத்துக்கு சொல்லியிருக்கார், அப்பதான் பரிஷத்து கேட்டிருக்கான், மோட்சம் அடைஞ்சிருக்கா, எல்லாம் பிரத்யக்ஷமா கண்கொண்டு பார்த்திருக்கார். சுகபெருமா சொல்லிட்டு கிளம்பி போறதை பார்த்தா, சுகபெருமா கிளம்பும் போது சூத பௌராணிகள் பார்வை பார்த்தா, ஆனா சூரியன் எப்படி கையை ஊப்பின்னு அவர் பார்த்தா, அர்த்த சப்தாங்க எங்கேயோ அப்படின்னு பௌராணிகள் அவரை பார்த்து பார்த்தா, அர்த்த சப்தாங்க எங்க சுவாமி வந்துடணுமே அப்படின்னா, சுகபெருமா அழகா பார்த்து சிரிச்சா, சிரிச்சுட்டு கண்ணால ஆசீர்வாதம் விட்டு வைக்கிறேன், அர்த்த சப்தா நான் பண்ண கூட நீதான் பண்ண கூடாது, நான் பண்ண ஒரே சப்தாக இது மட்டும்தான், இனிமேல் அவளவா பண்ணிக்க வேண்டியதுதான், எனக்கு அடுத்த சப்தாக பண்ண போறது நீதான் அப்படின்னு சூத பௌராணிகள் ஒரு கிருபா கடாட்சம் பண்ணா, அவர்கள் பிரிஞ்சு போயிடுத்து நம்மள பண்ண சொல்ற, நாம கேட்டது லோகத்துக்கு சொல்ல சொல்றாரு தெரிஞ்ச உடனே சூத பௌராணிகர் பரமசந்தோஷமா வந்துட்டார். அந்த ஆச்சாரியனுடைய கிருபா கடாட்சம் வீண் போகா, அதனாலதான் வீடு கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா, வீண் போகாதது சத்குரு கிருபா கடாட்சம். அதனாலதானே பிள்ளை உரங்காவல்லிதாசர் பெண்பித்தனா இருந்தவர்னா ரங்கநாத தாசனா மாறினார்னா யதிராஜனுடைய கிருபா கடாட்ச பலம், பராசரப்பட்டுடைய கிருபா கடாட்சம் தானே வேதாந்திய நஞ்சீரா மாத்திச்சு, இல்லாட்டி நஞ்சீரா இருப்பாரா, அவர் வாடி உட்காந்து மேல்கோட்டில் உட்காந்து டெய்லி அன்னதானம் பண்ணிட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும் சொல்லிட்டு இருப்பார். பராசரப்பட்டருடைய மகாத்மாவுடைய கடாட்சம் ராமானுஜன் அனுகிரகம் எல்லாத்தையும் விட்டு விட்டு பராசர பட்டரே கதின்னு ஸ்ரீரங்கம் போக முடிஞ்சதுன்னா குரு கடாட்சம் என்னடான்னா நம்ம எல்லாத்திலையும் மீட்டு கொண்டு போய் ரங்க சரணாரவிந்தத்தை கொண்டு போய் சேர்ப்பிச்சு, ரங்கம் தான் நமக்கு கதின்னு காட்டக்கூடியது குரு கிருபா கடாட்சம். அந்த மாதிரி இந்த குரு கிருபா கடாட்சம் இவா கேட்டுட்டா உடனே சூத பௌராணிக ஆச்சரியமா தன்னுடைய ஆச்சாரியன சுகாச்சாரியன சுகபிரம்ம மகரிஷி சுக முனிவர் அழகா தியானம் பண்ற சுக கோஸ்வாமி, இந்த கௌடிய வைஷ்ணவாள்லாம் சுக கோஸ்வாமி, வைஷ்ணவ சம்பிரதாய இருக்கிறாள்லாம் சுகாச்சாரியா அப்படின்னு, ஸ்மாத சம்பிரதாய சேர்ந்தவாள்லாம் சுகபிரம்ம மகரிஷின்னு, ஆனா எப்படி சொன்னாலும் சுகர் சுகர் தான், பரம கிருபா சாகரம் கருணாசாகரம் இந்த சுகபிரம்ம மகரிஷி. நிகம கல்பதரோர் கதிதம் பலம் சுகம் பாதம் மிருத திரவ சம்யுதம் திபத பாகவதம் ரசமாலயம் முகுரகூரசிகாபுவிபாவுகாயம் பிரவரசந்தம் அனுபேதமபேதகிருத்யம் த்வைபாயனோ விரஹ காதர ஆஜுகாவ புத்ரேதி தன்மயதயா தரவோ அபிநேதுஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதி சாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணையா புராண குஹ்யம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனீனா. அது ஆச்சாரிய தியானம் பண்றார் சூத பௌராணிகம். சுகபிரம் மகர்ஷி சின்ன வயசா இருக்கும் அப்படி போறார், அப்பா அம்மா எதுவுமே அவருக்கு தெரியல, பரபிரம்மன்ற ஒன்ன தவிர வேற எதுவும் தெரியல, நமக்கு அதை தவிர எல்லாம் தெரியல, அவருக்கு அதை மட்டும்தான் தெரியும், நமக்கு அதை தவிர எல்லாம் எல்லாம் புரியல, நமக்கு எல்லாம் புரியறது இந்த பரபிரம்மன்ற ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரிஞ்சுடுத்தா இல்லையா நமக்கு தெரியல. இவர் போறா அப்பா கூப்பிடுறார் வேதவியாச வியாச சாதாரணப்பட்டவர் இல்லையா, வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தி பௌத்திரம கல்மசம் பராசராத்மசம் வந்தே சுகதாதம் தபோ நிதிம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. அவ்வளவு பெரியவர் ஸ்வயம் விஷ்ணு ஸ்வரூபன், வசிஷ்டரோட கொள்ளு பேரன், சக்தியோட பேரன், பராசராத் இவ்வளவு தகுதி தபோ நிதிம் இவ்வளவு பெரியவர், அவரே புத்திர பாசத்தை வாங்கி புத்திரா 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 போறார். பிள்ளையாண்டா திரும்பி பதில் சொல்லப்படாதா, சுகபிரம்மே அப்படிதான் இருக்கு, நம்ம அது பண்ணி சொல்ல முடியுமா, சுகபிரம்மே அப்பாவே பதில் சொல்லாம போயிட்டு இருக்குன்னா, நம்ம அது குழந்தைய பதில் சொன்னாத்தான் அதிசயம், அதனால வருத்தப்படாதீங்க, குழந்தைய நமக்கு முன்னா போய் பேச்சு கேட்கறது இல்ல, சரி நம்ம அது குழந்தைய சுகபிரம்மம் தள்ளி விட்டுடுவோம், அவ்வளவுதான் பண்ண முடியும், பரபிரம்மமா அலையிறது, அது பரபிரம்மமா அலையிறதோ இல்லையோ, பரபிரம்மமா அலையிறது விட்டுட்டோம்னா யத்பாவம் தத்பவசி, ஏதோ என்னைக்காவது ஒரு நாளாவது பரபிரம்மம் பக்கத்துல போட்டவே, சுகபிரம்மம் பதில் பேசாம போயிட்டு இருக்கா, சுகபிரம்மம் பிரம்மஸ்வரூபமா இருக்கிறதுனால அல்ப விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பற்றுதலுக்கெல்லாம் போய் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவக்கெல்லாம் பாவம் அவ எவ்வளவு மேல பாசமா இருக்கான்னு உருகிடுவோம், பரபிரம்மம் பாசத்துக்கு உருகவே உருகாது, பரபிரம்மம் பிரேமைக்குமான உருகுமே ஒழிய பாசத்துக்கு உருகா. அதனால இவர் கூப்பிட கூப்பிடாது என்னத்த பாசம், சும்மா புத்திரா 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 புத்திரான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா போயிட்டே இருக்க. அப்ப இவருக்கு பதில் அங்க இருக்கிற மரமெல்லாம் பதில் சொல்றது, இதோ இருக்கேன் இதோ இருக்கேன் இதோ இருக்கேன். இவர் எந்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு போறாரோ அந்த மரம் எல்லாம் சுகபிரம பாவத்துல வந்து வேதவியாசருக்கு நாங்களும் புத்திரம் தான், நாங்களும் புத்திரம் தான், நாங்க உங்க புத்திரம் தோ இருக்கோம் தோ இருக்கோம் தோ இருக்கோம். வேதவியாசர் பயந்து போயிட்டார், அதான் மரமெல்லாம் என்னுடைய புத்திரம் எனக்கு ஆகிறது பயந்து போயிட்டார். ஆனா சுகபிரம் போனா அப்பேற்பட்ட சுகபிரம கிருப்பையினாலே இந்த பாகவதம் சொல்ற ஆச்சரியமானவர். ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா, அப்ப கூட நிர்வாணமா குளிச்சுட்டு இருக்கா. இவர் 16 வயசு, ரொம்ப அழகு. எவ்வளவு வயசுல ஒரு புருஷ சரீரம் எப்படி இருக்கணுமோ அப்படி ஒரு அழகு சுகபிரம மகரிஷி. பத்திரம் இல்லாம போயிட்டு இருக்கா, சுக்கியமா போறார். இவரை பார்த்து கூட அந்த ஸ்திரீகளுக்கு லஜ்ஜையே வரல. வேதவியாசர் பார்க்கல, சுச வயசுக்குள்ள போறானே இந்த பொம்பளை குட்டிகள்லாம் சட்டை போடாம அப்படி குளிச்சுட்டு இருக்குகளே அவளும் பார்க்கற யாருக்கும் ஒரு காம சிந்தனை உண்டாகும். அதே வேதவியாசர் வந்தோடனே கடகடன்னு வஸ்திரத்தை போட்டுட்டாலும் கழகம் பாரு இப்படி பார்க்கறவரு என்ன முடிக்கிறது பாரு அப்படின்றான். வேதவியாசர் பார்த்தா நின்றுட்டா, பிள்ளையை விட்டுட்டார். வேண்டி பசங்களா, என் பிள்ளை இளவயசுக்காரன், ட்ரெஸ்ஸே இல்லாம போறான், அப்பெல்லாம் சமத்தா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப 4 வயசானவன் தாடியெல்லாம் நினைச்சு போயாச்சு, தோலெல்லாம் சுருங்கி போயாச்சு, உடம்பே களைச்சு போயாச்சு, இழைச்சு போயாச்சு, தளர்ந்து போயாச்சு, என்ன பாதமா ட்ரெஸ் எல்லாம் பொடி கட்டி எழுதி கொழுப்பு உங்களுக்கு அப்படின்னா. உடனே இந்த ஸ்திரீகள்லாம் திருச்ச உமக்குதான் கொழுப்பு, சரீர கொழுப்பு, அதனாலதான் ஸ்திரீ புருஷா பேதம் எல்லாம் தெரியுது. உங்க புள்ள போனாரு எதானா கேட்டாரா, யாரோ குளிக்கிறோமான் பார்த்தாராம், அவர் வாட்டுக்கு போறான், நீங்களும் போக வேண்டியதுதானே, நாங்க ட்ரெஸ் போட்டுட்டா உமக்கு என்ன, போடலன்னா உமக்கு என்ன, சரீர கொழுப்பு இருந்தா தான் சரீரத்தை பார்க்கணும்னு தோணும், அவருக்கு சரீர பேதமே இல்லை போதமே இல்லை, நீ இருக்கீர செலவா போ அப்படின்ட்டான். சுகபிரம் அப்படி பார்த்தார், வாய கொடுத்து மாட்டின் சமயத்தப்படிதான். அப்புறம் அவருக்கு புரிஞ்சுதான் தன்னுடைய புத்திரனுடைய பிரம்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம் பிரம்மத்துக்கு தானே அந்த ஸ்வரூபம் உண்டு. அப்பேற்பட்ட சுகாச்சாரியார் சொன்ன பாகம் அவ்வளோ ஏற்றம், சுய பிரஜையே இல்லாம சரீர அபிமானமே இல்லாத ஒருத்தர் சுய பிரஜையும் சரீர அபிமானத்திலையும் மாட்டிந்து முழிக்கிற சம்சாரிகளுக்கு சொன்ன பாகம். எந்த எக்ஸ்ட்ரீம் பாருங்க, ஒன்னு அண்டார்டிகா ஆட்சிகளை இருக்கு, இன்னொன்று சஹாரா பாலைவனம், அங்கேருந்து ஒரு கிருபை இந்தியா. அதான் சுய பிரஜையே கிடையாது, தேக அபிமானமே கிடையாது, நமக்கு சுய பிரஜை நன்னா உண்டு, தூக்கத்துல கூட உண்டு. தேக அபிமானம் சொல்லவே வேண்டிய அவசியமே நல்லா அவ்வளவுதான். காத்தால இருந்து ராத்திரி வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம பார்த்து பார்த்து கவனிக்கிறது என்னன்னா தேகத்தை தான். நாம நம்மளை கவனிச்சு நம்ம நம்மன்றது ஆத்மா, நம்மளை எங்க கவனிச்சுக்கணும் கிடையவே கிடையாது. தேகத்தை போஷாக்கா, தேகத்தை சௌக்கியமா சௌகரியமா வச்சிருந்தா நம்ம நன்னா இருப்போம்னு அபிப்பிராயத்திலேயே துக்கப்பட்டு இருக்கோம். ஆனா அவள்லாம் தேகத்துக்கு விலையே கொடுக்கல. சந்தானந்தபுரி மகாராஜன் ஆச்சாரியா அப்படி கூட சொன்னாங்க, அன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தேன், சுவாமி சரீரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், ஓ அதை கேட்கிறேளா, நான் இன்னும் அதுக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசல, நான் ஒண்ணு பண்றேன், நாளைக்கு அதுக்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்ற, நம்மளை பார்த்து யாராவது எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் உபன்யாசம் பண்ணுவோம், என்னத்த சொல்றது அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா அவர்கிட்ட கேட்டா, ஓ அது அதுக்கிட்ட பேசுறது எனக்கு சமயமே இல்லை பாருங்க சொல்ற, சரீரத்துக்கிட்ட பேச சமயமே இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாளைக்கு அதோட அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு நான் அப்புறமா கேட்டு சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேட்க மாட்டேன், அப்படியே நீங்க கேட்டா அது பதில் சொல்றாரு, அதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு. அவள்லாம் அந்த அபிமானத்தை விட்டவர்கள், சுகபிரம் அப்பேற்பட்ட ஒருத்தர் சுகபிரம மகரிஷி, அந்த அபிமானத்தை விட்ட நாம் சுகப்படணுன்றதுக்காக அவ்வளவு கீழே இறங்கி வந்து சொன்ன ஒரு விஷயம் இந்த பாகவதம். அதனாலே இந்த பாகவதம் ரொம்ப சிரேஷ்டமானது, ரொம்ப உத்தமமானது. அதனால இந்த பாகவதம் போதும். கலியுகத்திலே ஜனங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய பலம் எதுன்னா இந்த ஸ்ரீமத் பாகவதம், இது ஒண்ணு போதும், எதுவும் வேண்டாம். பெரிய ஆதாரம் அனுஷ்டானம் சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். பாகவதத்துல பூரணமான ஸ்ரத்தையும் விஸ்வாசமும் வந்துடுத்துனா அது போதும். அவ்வளவு வசதி இந்த பாகவதம். இந்த பாகவதத்தை வேதவியாசன் எழுதினார். துவாபரயுகத்து ஆதியிலேயே வேதவியாசன் எழுதியாச்சு. சரியா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே எழுதின ஒரு கிரந்தம் பாகவதம். ராமாயணம் அப்படி இல்லை, பல காலங்கள் கழிச்சுதான் பகவான் சங்கல்பம் பண்ணவர் தான் ராமாயணம் வந்தது. ராமனுடைய விஷயங்கள்லாம் கேட்டுட்டு எழுதுறார். ஆனா பாகவதம் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே சங்கல்பம் பண்ணி வந்த ஒரு கிரந்தம். இந்த பாகவதத்தை வேதவியாசர் எழுதினார். ஜெய் போ வேதவியாச மகரிஷிகி ஜெய். அது வியாசபீடம் அப்படின்றோம். யார் பிரவச்சனம் பண்ணாலும் அவன் எங்க உட்கார்ந்து இருக்கா, அவ்வளவு வியாசபீடம் அப்படின்னு சொல்றோம்னா வியாசர் காரணம் கொண்டுதான் இன்னைக்கு பல விஷயங்கள். ஏன் வால்மீகி பீடம் சொல்லப்படாதா? சரி, ஆதிகவி வால்மீகி தானே. ஏன் வியாசர் அப்படின்னா 18 புராணங்கள் எழுதி பாகவதம், பாகவதம் எழுதினதுனாலேயே வியாசபீடம். 18 புராணங்களை விட, மகாபாரதத்தை விட, வேதத்தை எல்லாம் வியாசம் பண்ணதை விட முக்கியமான காரியம் என்னன்னா பாகவதம் எழுதினது. அந்த வேதவியாசர் இந்த பாகவத்தை எழுதினா, அப்ப உடனே சமணகர் கேட்டார், ஏன் எழுதினார்? ரீசன் ஒண்ணு இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் மத்தியானம் தூங்குவோம், இல்லாட்டி அப்படியே ஒரு இடத்துல வைங்க வெளில வராம தூங்கிட்டே இருப்போம். கேட்டா இல்ல, நேற்று ஒழுங்கா தூங்கல, ஒரே கொசுக்கடி, ஒரே ஸ்பீக்கர் சவுண்ட் கேட்டது, 10 தடவை யாரோ காலிங் பெல் அடிச்சா, நம்ம தூங்கறதுக்கு எவ்வளவு காரணம் சொல்லுவோம். அப்ப ஒரு பக்திபூர்வமான ஒரு கிரந்தம் எழுதினா ரொம்ப விசேஷம், மோஷம் தரக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சுலபமா சுவாமி கிடைச்சிட்டாருன்னா கஷ்டமா இருக்கும். இப்படி சுலபமா கொடுக்கப்படாது, ரொம்ப வசதியான ஒரு விஷயமாச்சு. இதை போய் இவ்வளவு சுலபமா எப்படி யதிராஜர் திருக்கோஷ்டி ஊர்ல கோபுரத்து மேல ஏறி நின்று 18 தடவை நடையாள நடந்து திருக்கோஷ்டி அம்பி யாருக்கு என்னத்தை சொல்றதுன்னு கேவலப்படுத்தி பதில் கூட பேசாம திருப்பி அனுப்பி அவ்வளவு சிரமப்பட்டு வாங்கினதான திருமந்திரத்தை கோவில் கோபுரத்து மேல ஏறிந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அத்தனை பேரும் வாங்குவோம் சொல்லி ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. அத்தனை பேருக்கு சொல்ல வச்சாரு. அவளுக்கு என்ன தகுதி இருக்கு, அவ எவ்வளவு சொத்த இருக்கா, அதெல்லாம் பார்க்கல. மோட்சமடையணும்னு ஆசைய உத்தேசிச்சுண்டு அதான் காரே கருணை ராமானுசா. கருணையினாலே யார் உண்டு அந்த மாதிரி காருண்யம் சொல்லுங்க? எத்தனை காருண்யம், பேர்பட்ட காருண்யம். இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல தானான திருமேனியா இருந்து காருண்யம். மேற்கோட்டில் எங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அழகா அந்த திருமேனி ஆலிங்கனம் பண்ணிட்டு பக்தர்களுக்கெல்லாம் அதை பதில் சொல்ல வச்சு தான் இன்னைக்கும் எப்பொழுது இங்க பிரத்யட்சமா இருப்பேன். அதெல்லாம் கர்நாடகாவில் திடீர் தேசமே இல்லை. ஏன்னா ஆச்சாரிய தேசம் இருக்கும்னு அது போதும். ஆந்திரா தமிழ்நாட்டுக்கெல்லாம் அவ்வளவு வேண்டி இருக்கு. கர்நாடகா கனடா பெரிய பயம் பிரயோஜனம் அப்படின்னா இன்னைக்கும் ராமானுஜர் பிரத்யட்சமா இருக்கும்படியான ஒரு தேசம் கர்நாடக தேசம். அதனாலதான் செழிப்பு. அதனாலதான் காவேரிக்கு ஒரு ஏற்றம் வேண்டான்னா ராமானுஜன்ற ஒருத்தர் காரணம் பண்ணு. இந்த தொண்டனூர் ஏரிய பார்த்தாலே தெரிகிறது வந்து ராமானுஜர் கருணை எப்படியோ அதுபோல ஒரு ஏரி. ராமானுஜர் கருணையின் அளவை பார்க்கணும் அப்படின்னா தொண்டனூர் ஏரியை பார்த்தா போதும். பயமா இருக்கு, ஏரிய பார்த்தா பயம் வர்றது. சமுத்திரத்தை பார்த்தா போல பயமா இருக்கு. எங்க ஆரம்பம், எங்க ஆதி, எங்க அந்தம்னு தெரியும். அது போல காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நீ அருளின் தன்மை. அப்பேற்பட்ட ஒரு காருண்யம், அவ்வளவு காருண்யம். அது போல ஒரு காருண்யம் சுகாச்சாரியம் வேதவியாசருக்கு, அது போல ஒரு காருண்யம். அதனால பாகவதம் எழுதணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணிட்டான். பாதார வேதவியாசம் எல்லாம் எழுதியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, ஆனா திருப்தி ஆகல. என்ன பண்றதுன்னு உட்கார்ந்து யோசனை பண்ணிட்டு இருக்கார். பிரபுவின் இடத்துல பிரார்த்தனை பண்றார், என்ன ஆச்சுரா கிருஷ்ணா, ஏன் பா, என் மனசுல ஒரு சமாதானமே இல்லையே பா, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என்னமோ பண்றது, மனசு திருப்தி ஆகல, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சாந்தி இல்லை அப்படின்னு புலம்பின்று இருந்தாராம். பகவான் பார்த்தான் இவர் புலம்பலுக்கு நின்னா ஒரு சமாதானம் தரணும்னு ஆசைப்பட்டான். உடனேயே சுவாமியே தன் சங்கல்பத்தினாலே நாரத மகரிஷி அனுப்பிட்டான். நம்ம எப்படியா சமாதானம் வேணும் அப்படின்னா இங்க ஒரு ஆச்சாரியனுடைய கிருபா கடாட்சம் கிடைச்சிருக்கும். எப்படியோ இப்படித்தான் இல்லை. நமக்கெல்லாம் ஒரு போட்டோ கிடைச்சா கூட ஒரு ஆச்சாரியம் கிருபாகரட்சம். அது வேத வியாசருக்கு அத்தனை ஒரு தப்போ பலம். அதனால பிரத்யக்ஷமா நாரத மகரிஷி வந்தான். நமக்கெல்லாம் போட்டோ கிடைச்சாலும் நம்ம ரேஞ்சுக்கு அதுவே ஜாஸ்தி ஆச்சாரியம் கிருபாகரட்சம் அப்படின்னு. அந்த மாதிரி நாரவர் வந்துட்டா வேத வியாசருக்கு பரம சந்தோஷம் மத்தியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து அவரை ஏழை பண்ணி உட்கார சொல்லி உட்காருங்க சுவாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவனின் வந்துட்டேள, தெய்வம் மனுஷ ரூபேன வந்துட்டேள, என் மனசுக்கு சமாதானம் வேண்டி இருக்கு. நாரதர் சிரிச்சார், உனக்கு என்ன சமாதானத்தில் படைச்சது? வேதத்தை நாளா பிரிச்சாச்சு, பாரதம் எழுதியாச்சு, என்ன வேணும்? தெரியல சுவாமி, இவ்வளவு பண்ணியும் மனசுல ஒரு திருப்தி இல்லை. நான் மனசுல திருப்தியே வரல இல்லை. எவ்வளவோ சாப்பிட்டாச்சு, எவ்வளவோ தூங்கியாச்சு, எத்தனையோ ட்ரெஸ் போட்டுண்டாச்சு, எத்தனையோ காமசுக்கு மனுப்பியாச்சு ஆச்சு, எவ்வளவோ பேரோட பழகியாச்சு, ஆனாலும் மனசு நிறைஞ்சதுன்னு ஆகிறது. ஏன்னா பகவான்ற ஒரு விஷயம் இருந்தா தான் நிறைவு. அதனால நாரதர் சொன்னார், வாஸ்தவம் நீ சொன்னதுதான் வாஸ்தவம், ஆனா பகவான் அல்லவா அனுபவிக்கணும். அவர்கள் நன்னா பசிக்கிறது. உன் ஆயிஷன் போய் பாபா, அவன் ஆயிஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவன் ஏசி ரூம், ஃபர்ஸ்ட் கிளாஸா பெட் எல்லாம் போட்டு சுத்தியோட பத்து பேரும் கைகாலெல்லாம் பிடிக்க வச்சு நன்னா தங்க நானு ஸ்வர்ண புஷ்பத்தை கொண்டு வந்து சுவர்ணாபிஷேகம் எல்லாம் பண்ணி மேலெல்லாம் சென்ட்ரெல்லாம் அடிச்சு உடம்பு முழுக்க சந்திரம் எல்லாம் பூசி நன்னா செண்பகப்பூ மாலையெல்லாம் போட்டு தலையில ஸ்வர்ண கிரம் எல்லாம் வச்சு எல்லாரும் ஜெய் கோஷம் ஜெய் எல்லாம் போட்டதான் அப்படி உட்காந்துருக்கோம். ஏன் இப்படி உட்காந்துருக்கோம்? உங்களுக்கு கனகாபிஷேகம் பண்ணியாச்சு, உங்களுக்கு கீடம் வச்சாச்சு, உடம்புல சந்திரம் பூசியாச்சு, மாலையெல்லாம் போட்டோமே, சிம்மாசனத்தை உட்கார வச்சிருக்கோமே, ராஜ்யத்தை கொடுத்துட்டோமே, எல்லாரும் நீங்க வாழ்க்க ஜெயகோஷம் போடுறோமே. ரொம்ப பசிக்கிறது முதல்ல அதை போடுங்கலாம். யாரும் கேட்ட எது வேணுமோ அது வேணும். அது இல்லாம எல்லாத்த பண்ணாலும் சரீரம் அச்சேதனம், சரீரம் அச்சேதனம். அதுக்கே சமயத்தை ஆகாரம் ஜலம் தான் வேணும்னா அதை கொடுத்தாதான் திருப்தி ஆகும்னா ஆத்மா சேதனம். அச்சேதனத்துக்கே அது என்ன சமயத்துல என்ன வேணுமோ அதை கொடுத்தாதான் திருப்தி ஆகும்னா சேதனமான ஆத்மாவுக்கு ஒரே ஆதாரம் பரமாத்மா மட்டும்தான். நீ அதெல்லாம் சாப்பிட்டுருக்கணும், நீ அதை கொடுக்கலையேப்பா. வாழை இலையை போட்டு எல்லாம் பரிமாறியாச்சு, இப்படி உட்கார்ந்து இருக்கோம். வந்து சொல்ற சாப்பிடுங்கோ சாப்பிடுங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கன்னா சாதமே போடல. காய் வச்சாச்சு, கூட்டு வச்சாச்சு, அப்பளம் வச்சாச்சு, வடை வச்சாச்சு, உப்பு போட்டாச்சு, திருக்கண்ணம் வந்து சாதிச்சாச்சு, பச்சடி கிச்சடி கோசு மல்லி எல்லாம் போட்டாச்சு. இப்படி எட்டி பார்த்துட்டு எல்லாரும் என்னன்னா சாதம் போடலையே சுவாமி, அதுக்கு எவ்வளவு இருக்கு? அதெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு தானே சாதம் தானே. இது எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் சாதத்தை கூட சாப்பிடலாம். பசிக்கு வெறும் ஜலத்தை விட்டு உப்பு போட்டு கரைச்சி குடிச்சுடலாம். பழையதா பழைய தீட்டமா குடிச்சுடலாம். இது எல்லாம் இருந்தும் அது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இது எதுவுமே இல்லைன்னா கூட இது மட்டும் இருந்தா பிரயோஜனம். அதுபோல பகவத் குணானுபவம். மகாபாரத்தை யாரோ உட்காந்து பாராயணம் பண்ணுன்னு கிளம்புறாளாம், சத்தியமா பண்ண மாட்டான். ஏன்னா அனாவசியத்துக்கு நிறைய இருக்கு. மகாபாரதம் படிச்சா பக்தி தெரிஞ்சிருந்தவாளை விட நல்லா கிருத்திரமம் தெரிஞ்சவாதான் ஜாஸ்தி. யாரை எப்படி ஏமாத்தலாம், யார் சொத்தை எப்படி கொள்ளையடிக்கலாம், நல்லா தெரிஞ்சுன்னா மகாபாரதம் வாசா தெரிஞ்சது. அதெல்லாம் பெரிய மகாபாரதம் பாராயணம்ன்ற நம்பிக்கையே வச்சுக்கல. இந்த கூட்டம் மோசமான கூட்டம், போனா போன ரெண்டே ரெண்டு செலக்ட் பண்ண, ஒன்னு பகவத்கீதை, இன்னொன்னு விஷ்ணு சகஸ்ரநாமம். இதை தவிர எதுவுமே சாரம் இல்லை. அவ்வளவா மகாபாரதம் எல்லா சாரம்னா இது ரெண்டு தான். மற்றதெல்லாம் வேஸ்ட், உண்மையாவே சொல்றேன். மற்றதெல்லாம் வேஸ்ட். சாரம் இல்லைன்னா பகவத்கீதையும். ஏன்னா தர்மங்கள், நிறைய தர்மங்கள் இருக்கு. எல்லா பர்மமும் சொல்லியிருக்கான். பிராமண தர்மம் நீ உட்காந்து சொன்னோம்னா சொல்றது யார் பிராமணன் இருக்கா? செலக்ட் பண்ணி யாராவது நாலஞ்சு பெரியவா கிடைச்சா உண்டு. கேட்கறதுக்கு எத்தனை பிராமணா இருக்கா? சரி சொல்லவும் சொல்லிருந்தான், கேட்கவும் கேட்கலாம், அனுஷ்டானம். சரி ஒரு நாள் பண்ணாலும் ஜென்மா முழுக்க நடக்கிறது இல்லையா? அல்ல முடியாது. அப்ப எது வசத்தியோ எது வருமோ அதை சொல்லணும். அதனாலதான் சொல்லணும். அதனால இவர் சொல்லிட்டாரு, நீ என்ன உட்காந்து தர்மம் மர்த்தம் காமம் யாருக்கு வேணும்? ஓய் சம்பாதிக்கிறது எப்படின்னு கலியுகத்தை இருக்கா சொல்லி தரமா சொல்லுங்க. அவசியமே கிடையாது. எங்கேயாவது ஒரு கோவில் ஃபேமஸ் ஆயிருந்தா உடனே வாசல் சின்னதாக ஒரு கடையை போடுற, கற்பூரத்தை விற்கிறா, அதுக்கு ஒரு மாலையை விற்கிறா, அப்புறம் அங்கேயே இப்பெல்லாம் முன்னாடி செருப்பு போடலாம்னா இப்போ அழகாக மொபைல் ஃபோன் வச்சுட்டு போவோம்ன்ற பண்டிகைப்பூரில் பார்த்தா நல்ல பிஸ்னஸ் இருந்தால் மொபைல் ஃபோன் சேஃப்டி லாக்கர், மொபைல் ஃபோன் எல்லாம் வச்சுட்டு போயிடுவோம். அவன் சேஃப்டி லாக்கர் 50 ரூபா டெபாசிட் பண்ணால் 20 ரூபா கமிஷன் 30 ரூபா கொடுக்கணும். நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாருக்கா சொல்லி தரணுமா? ஏசியை எப்படி யூஸ் பண்ண அவங்களுக்கு சொல்லி தரணுமா? டிவி பார்ப்பது எப்படி? யாராவது உட்காந்து ஒரு 3 மணி நேரம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா? ஹவு டு யூஸ் டிவி சொல்லணுமா? நம்ம அவா சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா தர்ம அர்த்தம் காமத்தை விட உகத்து எதுன்னா மோட்சம். இந்த மோட்சம்ன்ற ஒரு விஷயத்தை ஈடுபட்டதுன்னா தர்ம அர்த்த காமம்ன்ற விஷயங்கள் தானா வந்து பெருசா ஒரு விஷயம் இல்லை. அதனால மோட்ச சம்பந்தமான பகவத் விஷயத்தல்லவா நீ சொல்லணும். அதானே பிராதான்யம், அதானே ஆத்மாவுக்கு நல்லது. அதனால அதை சொல்லும். அதுதான் ஹிதம், அதுதான் சுகம். பெரிய பெரிய ரிஷிமார்கள் பாகவதால ராஜஹம்சம் போல அதுக்கு ஆக்க மாதிரி கண்ட தண்ணீர் தான் குடிக்கிறார். ராஜஹம்சம் பால் மட்டும்தான் ஸ்ரீகரி. அதனால பகவத் விஷயம், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய பெருமைகள், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய பக்தா, பகவானுடைய பக்தானுடைய பக்தி, பகவத் காருண்யம், பகவத் கிருபை, இது சொல்லு. அதான் நல்லது. ஒரு டாக்டர் அழகா ஒரு பேஷண்ட பார்த்தாச்சு, வியாதி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாருன்னா அதுலயே பேஷண்ட்டுக்கு பாதி முசுறு போயிடும். ஏற்கனவே முடியாம வந்திருக்கான், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியா, எல்லாத்தையும் உள்ளபடி சொல்லிடணும்னு சொன்னான்னா அதான் டாக்டர்ஸ் எல்லாம் கூட யாரும் இருந்திருக்கா அசந்திர கூட்டமும். வியாதியஸ்தர்கள்ட்ட சொல்ல மாட்டார், அவர்கிட்ட நீங்க வாங்குவோம் தனியார் ரூம் கூட்டு எல்லாம் சொல்லுவேன். நேரடியாக அவர்கிட்ட சொன்னா இன்னும் பலகீனம் ஆயிடுவா, மனசு அடிவாங்க. உடம்பு கொஞ்சம் தான் பிரச்சனை, ஆனா மனசு ரொம்ப பிரச்சனையா இருந்தா கஷ்டம். அதே பேசிக்கிட்ட உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் க்யூர் பண்ணிடலாம். 10 நாள்ல சரியா போயிடும். 10 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லா டெஸ்டும் பண்ணுவோம். என்ன தெரியும், ஏற்கனவே எல்லாம் முத்தியாச்சும் தெரியும். ஆனாலும் இவருக்கு சமாதானம் சொல்றாரு. அது போல நீர் மோட்சத்திற்கு வேண்டியதான பகவத் விஷயத்தல்லவா சொல்லணும். ஜனங்களுக்கு அதானே தேவை, ஆத்மாவுக்கு அதானே தேவை. அதற்கு வேற எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அதனால பகவான பத்தி சொல்லு. பகவான் அவதாரங்கள் சகஸ்ர கோடி உண்டு. ஒவ்வொரு அவதாரத்தையா சொல்லேன், நிறைய சொன்னேன். முக்கியமா கிச்சாவ சொன்னேன், கிருஷ்ணாவதாரத்தை சொன்னேன். என்னமோ மகாபாரத கிருஷ்ணன் போனா போறதுன்னு வரான். மகாபாரதம் எனக்கு ஏன் கோவம் அப்படின்னா, போனா போறதுதான் கிருஷ்ணன் இருந்தான். கிருஷ்ணா வர வேண்டாமா? நூலேறி போல சூத்திரே மணிக நான் இதுன்னு வர வேண்டாமா? எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கதை போய் அறலாமோ சொல்லி ஒண்ணும் புரிய மாட்டேங்கிற. தர்மம் நியாயம் நீதியோ கழிவுட்டது கதையவே கிடையாது. நல்லா தெரியுமே, இல்லாத ஒண்ணு இப்படியோ இப்படியாவது இருக்கா? இதெல்லாம் நம்ம மகாபாரத தர்மத்தை கேட்டா ரைட்டு. நமக்கு இந்த ஒத்து வர நானா புக்க மூடி வச்சிருக்கேன். அது பாகவதம் கேட்டோம்னா தானாகவே பக்தி படணும்ன்ற ஒரு ருச்சி வந்து. அதனால பாகவதம் சொல்லுப்பா, பகவானுடைய லீலைகளை சொல்லுங்க. ஏன்னா அதுதான் யாரவானா கிடைத்தேச்சும். நான் ஏன் இப்படி ஒரு தீர்மானமா சொல்றேன்னா, நானே ஒரு வேலைக்காரி பிள்ளையா இருந்தவன், வீட்டு வேலை பண்ணிட்டு இருந்தா எங்க அம்மா. அப்ப பேர் சொல்லவே இந்த நாரதர். நாரதரே தன் பூர்வ ஜென்ம வித்தாந்தத்தை சொல்ற. நான் பூர்வ ஜென்மத்துல ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளையா இருந்தேன். அப்ப எனக்கு 5 வயசு. இந்த பாகவதம் ரொம்ப முக்கியமான வயசு, 5 வயசு தான். பிரஹ்லாதன் துருவன் எல்லாம் பாருங்க, 5 வயசுல தான் சுவாமி அடைஞ்சிட்டார். நாரதர் வரைக்கும் சொல்ற, எனக்கு 5 வயசு. அப்ப எங்க ஊர் நிறைய பாகவதாலாம் சாதுர்மாச சங்கல்பம் இருக்கா, கரெக்டா சாதுர்மாச சங்கல்பம் தானே. சாதுர்மாச சங்கல்பத்துக்கு எங்க ஊர் நிறைய பெரியவாள்லாம் வந்தா. அவெல்லாம் டெய்லி பூஜை பஜனை பக்தி பாராயணம் பகவத் தியானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அப்ப எங்க அம்மாவ அவளுக்கு எல்லாம் கைங்கரியம் பண்றதுக்கு எங்க அம்மா வேலைக்கு அனுப்பியிருந்தான். அந்த இடத்த பிரிக்கிறது, பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கறது, இங்க பாகம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு 4-5 பேர் தலிகை கைங்கரியம்னு பண்றா இல்லையா? இப்ப இங்க இருந்து கேட்கிறவாளுக்கு என்ன உண்டோ அத்தனையும் அவளுக்கும் உண்டு. ஏன்னா நம்ம சௌகரியமா உட்காந்து கதை சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். 1 மணி 8 வயசு பெல் அடிக்குது. அவ தானா வேணும் அப்படின்னா அந்த 1 மணிக்கான விஷயங்களை அவா இப்ப பண்றதுனால இங்க வந்து கேட்கலன்னா கூட அவளுக்கும் இந்த புண்ணியமானது போய் சேரும். சாஸ்திரம் அது தர்மம். எத்தனையோ சமயத்துல நம்ம கோவிலுக்கு போவோம், வண்டியை வச்சிருந்தோ இல்லாட்டி ஏதோ வச்சிருந்தோம். இந்த கோவிலுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போறவாளுக்கு என்ன புண்ணியம் உண்டோ அதே புண்ணியம் அந்த வண்டியை ஓட்டிட்டு போறா பாருங்க சாரதிக்கும் எல்லாம் உண்டு. அதெல்லாம் பகவான் அந்த மாதிரி அழகா வச்சிருக்க. அது எப்படி அப்படின்னு கேட்டா, பட் வண்டியில போறவா ஏசி போடுண்டா, அந்த டிரைவருக்கும் ஏசி வருது. டிரைவர் ஏசி எல்லாம் போடப்படாது, நான் தான் பைசா கட்டிருச்சேன். டிரைவர் ஏசி போடப்படாது, கேபினா வைக்கணும் கிடையாது. இவாள் ஏசி வந்து ஏசிய போட்டா அந்த டிரைவருக்கு ஏசி வருது இல்லையா? அது போல இவாளுக்கு வரக்கூடிய புண்ணியம் அவளுக்கும் போயிச்சு. அந்த மாதிரி இந்த நாரதர் சொல்றார், எங்க அம்மா கைங்கரியத்துக்காக அந்த பெரியவாள் கூட இருந்தான். அங்க பிரிக்கிறது, 10 பாத்திரம் தேய்க்கிறது இப்படிதான் பண்ணிட்டு இருந்தான். அப்ப எங்க அம்மா என்னையும் கூட அழிச்சிட்டு போவா. அழிச்சிட்டு போயிட அப்புறம் பல வீடுக்கு வேலை பண்ண போவாடே, குழந்தைங்க இருடா, அம்மாவுக்கு தான் சமயம் இல்லடா, அம்மாவுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்குடா, நீங்க இரே, இந்த மாமா எல்லாம் என்ன பண்றான்னு பார்த்து சொல்லேன், இவெல்லாம் என்னெல்லாம் பூஜை பண்றான்னு பார்த்து சொல்லேன், எனக்கு அம்மாவுக்கு வந்து நீ சொல்லுவியா ராத்திரி அம்மா கேட்டுக்கிறேன். உடனே குழந்தை சரிம்மா சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு குழந்தை கிட்ட சேடு அம்மா சண்டை குத்தும் அவ்வளவுதான் அப்படின்னா குழந்தை சுவாமிகிட்ட வரவே வராது. இந்த அம்மா சொல்ற நீ பாத்துக்கூடா குழந்தை அம்மாவுக்கு டைம் இல்லடா நீ எல்லாம் கேட்டுட்டு ராத்திரி வந்து அம்மாவுக்கு சொல்லிருந்த. அப்ப குழந்தை கரெக்டா கேட்டு குழந்தைக்கு அப்படி ஒரு ஞாபக சக்தி உண்டு என்ன பாக்குறதோ என்ன கேட்கறதோ அப்படியே சொல்லு அப்படியே. ஏன்னா அந்த ஹிருதயத்துல அப்படி ஒரு கிளீன் ஸ்லேட் அது. நம்மள மாதிரி காமம் குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் துவேஷம் இதுவும் கிடையாது, கிளீன் ஸ்லேட். அப்பப்ப எழுதி வச்சா அப்படி இருக்கும். புதுசா வாங்கின லேப்டாப் கம்ப்யூட்டர் மாதிரி மெமரி, கிளீன் மெமரி. அதுக்கப்புறம் நம்ம மெமரி மாதிரி தான். அப்புறம் வைரஸ்லாம் அட்டாக் பண்ணி அப்புறம் ஆன்டி வைரஸை போட்டு அப்பப்ப கிளீன் பண்ணி கடைசியில் ஒரு சிடிக்கு போறோம் அதை கம்ப்யூட்டர் தூக்கி விட்டு ஃபார்மேட் பண்ணி இல்லை புது கம்ப்யூட்டர் வாங்குற மாதிரி அவங்க முடியல முடிஞ்சு அப்பப்ப ஃபார்மேட் பண்ணியாலும் போடல. அந்த ஃபார்மேட் பண்ற மாதிரி தான் அந்த பாகவதம் இல்லை ஆன்டி வைரஸ் கிளீனிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுலாம். இந்த குழந்தைகள்லாம் அவ்வளவு சுத்தமான புத்தி, அது குழந்தை அழகா பாத்துக்கிறது. டெய்லி போய் அம்மா கிட்ட சொல்லாமா இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு அழகா ஜபந்தி மாலை போட்டாமா, இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணாமா, நீங்க எல்லாருக்கும் பிரசாதம் என்ன பிரசாதம் தெரியுமா, பஞ்சாமிரதம் கொடுத்தாமா, டேஸ்டா இருந்ததுமா, ஒரு நாள் இன்னைக்கு சுண்டல் கொடுத்தாமா, இன்னைக்கு அழகா பஜனை பண்ணாமா, ரொம்ப அழகா கையெல்லாம் தட்டிட்டு பண்ணாமா, அதோட மாமா அப்படி கையெல்லாம் தூக்கிட்டு ஆடினாமா, இது சொல்லி சொல்லி அம்மா கண்கள்ல ஆனந்த பாஷம். இந்த பிள்ளைங்க இப்படி ஆகிட்டு எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த ஆசை நமக்கு வரணும். நமக்கு எல்லாம் நம்ம ஆத்து குழந்தைகள் எல்லாம் இல்லாமல் ஆகணும் ஆசை இருக்கு. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வச்சிருக்கோம். அது கூடவே நெஞ்சு நிறைய பக்தியும் பண்ணணும்னு ஒரு ஆசை. நெஞ்சு நிறைய பக்தி பண்ணணும். உள்ளுக்கு பகவான் சந்தோஷப்படும்படியா பக்தி, நம்ம ஹிரதயத்துக்குள்ள இருக்க சுவாமி சந்தோஷப்படணும். பக்தி எதுக்குன்னா நம்ம ஹிரதயத்துக்குள்ள இருக்க அந்தரியாமி சுகப்பட, அதுக்காகத்தானே அது பக்தி. நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவளை சௌகரியமா வச்சுக்க எவ்வளவெல்லாம் பயத்தனப்படுறோமோ அதுபோல நம்ம சரீரத்துக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற சுவாமிய சௌகரியமா வச்சுக்கணும். அதனாலதான் வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்வினேன். சுவாமி நம்மாழ்வார் சொல்றார் திருவாயுமையில எல்லாத்தையும் முற்றுடும். வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம் உயிர் வீடுடையானிடை, உன்னுடைய உயிரே உன்னுடைய ஆத்மாவை எவன் வீடா வச்சிருக்கானோ அவனை இருக்கி நீ பிடிச்சுக்கோ. வீடு மின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்வினேன். அவனுக்கு எல்லாத்தையும் ஒப்படைச்சு அபாரான் இருந்துச்சார். அந்த மாதிரி இந்த குழந்தை டெய்லி சொல்லிட்டே வரான். அதுக்குள்ள சாதுர்மாசியம் முடிஞ்சு போயிடுச்சு. பெரியவாள்னா கிளம்புறான், அவனுக்கு உச்சிஷ்ட பிரசாதங்கள் தான் கொடுத்தா, அதெல்லாம் சாப்பிட்டான் பிறந்த. நாலு மாசம் முடிஞ்சாச்சு அவ கிளம்பலாம். அப்ப இந்த குழந்தைக்கு ரொம்ப துக்கம், பிரியாவிடை. பெரியவாளை பிரியும் பொழுது சொல்ல முடியாத ஒரு துக்கம், அது பெரிய. ஆனா அவளோட இருக்கிற காலமே வேற, அப்ப நம்ம மனசுடைய ஸ்திதியே வேற, அப்ப நம்ம புத்தியுடைய ஸ்திதியே வேற, அப்ப நம்ம உடம்பு நம்மளை படுத்தாது. இதை கொண்டா அதை கொண்டா இது ஒண்ணு அது ஒண்ணு இதையும் கேட்காது. அப்ப ஆத்மா பிராதானியமா இந்த கோவில் பார்க்கலாமா, அந்த சுவாமியை பார்க்கலாமா, இது என்ன திவ்யதேசம் சொல்லிருக்கிறோம், இது என்ன சத்தங்கம் கிடைக்கும், மனசு இப்படியே போகும். எல்லா எல்லா பொழுதுமே பகவத் காலக்ஷேபத்தோடையே போயிட்டு அப்பாடான். அதனால அந்த குழந்தை ரொம்ப துக்கம். அப்ப அந்த பெரியவர் ஒருத்தர் உபதேசம் எல்லாம் பண்ணி நாம உபதேசம் பண்ணி இதையே ஜபிச்சுன்றா குழந்தை சேடு போயிட்டார். அன்னில இருந்து பிள்ளையான அதையே ஜபிச்சுட்டு சௌக்கியமா பகவத் தியானம் பண்ணிட்டு விளையாட்டு போல பண்ண ஆரம்பிச்சுட்டான். அஞ்சு வயசுல ஒரு நாள் அவ அம்மா அவ பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். அவ்வளவுதானே மரணம், எப்ப வரும்னு தெரியாது. வந்துடுத்து இந்த குழந்தை அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிடுத்து. யார் இந்த குழந்தைய பத்திரமா ஆயுஷில போய் காப்பாத்துறதுக்கு தயாரா இல்லை. இந்த லோகம் பிரயோஜனம் இருந்தா வச்சுப்பான், யாரா வேணா இருக்கட்டும். பிரயோஜனம் இல்லையா போனா கேவலேன்னு சொல்லிடுவான். அது அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், ஆத்துக்காரா இருக்கட்டும், பொண்டாட்டியா இருக்கட்டும், பெற்றோர் வந்துருக்கா சுவாமி சீக்கிரம் ஐஷிண்டு போனா தேவலேன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். இது சரியாயி வா எழுந்து வரணும்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப துர்லபம். அப்படியே நினைச்சாலும் எதுவும் சொத்து பத்து இருக்கும், அது வாங்கறதுக்காக வேற ஒண்ணுமே நான் சொல்றது உண்மைதான். கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. அம்மாவா சொல்ற கொண்ட பெண்டின் மக்கள் உற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. யாருக்கும் உண்மையான பிரீதி கிடையாது, எல்லாரும் செய்யலாம். இப்படி ஓடிட்டு இருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம சமயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவன் நமக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். இப்படி ஓடிட்டு இருக்கோம், இப்படியே பிரீதி கிடையாது. ஆனா சுவாமி நம்ம மேல பரம பிரீதி உடையாது. இந்த குழந்தை எல்லாரும் திரஸ் கிடைச்சு விட்டார். குழந்தைக்கு புரிஞ்சுடுது, எதார்த்தம் புரிஞ்சுடுது, ஓ இவ்வளவுதான் நான் லோகம். சரி சரி சரி. மாதா நாஸ்தி, பிதா நாஸ்தி, நாஸ்தி பந்து சகோதரக, அர்த்தம் நாஸ்தி, கிரகம் நாஸ்தி, தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. சங்கர பகவத்பாத சொல்ல, அம்மா இல்ல, அப்பா இல்ல, இந்த காலத்தை அப்படிதான் அடிச்சுக்கோங்க. பந்து இல்ல, சகோதரன் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, சுவாமியை தவிர எதுவும் சாஸ்வதம் இல்ல. தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. ஆசையா பத்தியதே லோக கர்மணா பகுசிந்தையா ஆயுக்ஷீணம் நாதானாதி தஸ்மா ஜாகிரத ஜாகிரம். நிறைய ஆசைகள், இந்த காலம் போயிட்டே இருக்கு, ஜென்மா நஷ்டமாயிட்டே இருக்கு, அதனால ஜாகிரத ஜாகிரத. ஜென்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புன புனக சம்சார சாகரம் துக்கம், தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. ஜன்மா துக்கம், மனைவி துக்கம், வயசான காலம் துக்கம், சம்சார சாகரம் பெரிய துக்கம், திரும்ப திரும்ப மாட்டிக்கப்படாது, அதனால ஜாகிரத ஜாகிரத. காம குரோதஸ்த லோபஸ்த தேஹே திஷ்டந்தி தர்க்கராஹ ஞானரத்ன அபஹாராய தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. காமம் குரோதம் லோபம் மூன்று திருடர்கள் இருந்துட்டு நம்முடைய எல்லாத்தையும் திருடின் இருக்கா, அவாகிட்ட உன்னை காப்பாத்திக்கணும், ஜாகிரத ஜாகிரத. இவ்வளவுதான் எல்லாரும், அவ்வளவுதான் இருக்கும் லோகமே. இப்படித்தான் சரி தப்புலாம் இல்லை, அவ்வளவுதான் லோகத்துடைய ஸ்திதி. குழந்தை பார்த்தது யதார்த்தம் புரிஞ்சுடுத்து. அந்த அஞ்சு வயசு அந்த யதார்த்தம் ரொம்ப கஷ்டம், எந்த வயசா இருந்தாலுமே அந்த யதார்த்தத்தை ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப மனோதைரியம் வேணும். ஆனா உலகத்தை ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தை ஏத்துக்கிறது தான், உள்ளபடி ஆசிரியை சேர்த்துக்கிறது. இந்த குழந்தைய புரிஞ்சுடுத்து, சரி பெரியவாருக்கு உபதேசம் பண்ணிருக்கான், இப்போதைக்கு அப்போதே உபதேசம் பண்ணி வச்சிருக்கான். பகவான் நமக்கு எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுடுறான், அதனால நமக்கு சௌகரியமா இருக்கும். அழகா அந்த குழந்தை நேரம் ஒரு காட்டுக்கு போயாச்சு. சில இடங்கள்ல பிருந்தாவனம் அப்படின்னு காண கிடைக்கிறது. காட்டுக்கு போறார், அழகா அங்க ஜலம் குடிச்சார், மரத்துக்கீழே உட்கார்ந்தார், அந்த பிரியவாசன நாமத்தை ஜபிச்சார், பகவான் ரக்ஷகன்னு நின்னா புரிஞ்சு போயிடுச்சு. அந்த அந்த பாவம் சித்தி ஆயிடுச்சுனா போதும். அழகா பகவான தியானம் பண்ணி உட்கார்ந்தது. அடுத்த க்ஷணம் ஹதயத்துல பிரத்யக்ஷமா சுவாமி காட்சி. அடுத்த க்ஷணம் சங்கச்சக்கர கதாபத்ம பாணியாக, நீலமேக சியாமளனாக, சாட்சா மன்மத மன்மதனாக, கோடி சூரிய பிரகாசனாக, பல 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 பலன் ஸ்ரீமன் நாராயண் ஜோர அமக்ளமா. ஒரு க்ஷணம் தான், இந்த ஒரு க்ஷணம் கிடைக்கிற பெரிய துர்லபம். சிலுவ நாராயண பெருமாள் மாதிரி, ராமாப்ரமேய சுவாமி மாதிரி, அதுல தாமரை மட்டும் இல்லை, அப்படி ஒரு கிருப, அழகான திவ்யமான காட்சி. ஒரு க்ஷணம் கிடைச்சிட்டுதான் போகுது. தேஜோமயமான அப்புறமே சுவாமி ஆச்சு. வர்ணிக்க முடியாத எல்லையில்ல, எல்லையில எல்லைகள் சொல்ல முடியாத, இப்படிதான் விவரணம் பண்ண முடியாத பெயர்பட்ட ஒரு அப்புறமே சுவாமி. இல்லை எதிலையும் அடங்காத, யாருக்கும் அடங்காத, எதிலையும் அடக்க முடியாத பெயர்பட்ட ஒருத்தராச்சு அப்புறமே. அந்த அப்புறம் என் ஜம்முன வந்துட்டான் ஹதயத்துக்குள்ள. செல்வ நாராயண சுவாமியாக, சம்பத் குமாரனாக, பல பல சம்பத், அதான் நமக்கு வந்தாலே சம்பத், சரியான சம்பத். இந்த சம்பத் அப்படி உள்ள பல பல ஜொலிக்கிறான். பார்க்கிறார் பாதாதிகேசம் சக்கச்சவேலு சிவந்த சந்தாமரை பாதங்கள், அழகான கருணீர திருமேனி, ஆச்சரியமான விரல்கள், ஒவ்வொரு விரல்களையும் மோதிரங்கள், அத்தியாச்சரியமான நீலமேக சியாமள வர்ணம், அதிவிசேஷமான தந்தை சலங்கை எல்லாம் போன்றிருக்கான். கால்லாம் இருக்கு, முழங்கால் இருக்கு, முட்டி இருக்கு, தொடை இருக்கு, சிற்றடை இருக்கு, பட்டு பீராமல் சாத்தியிருக்கா, இடுப்பு அழகான ஒட்டியானம், நாதி கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்ட திரண்ட தோள்கள், அழகான நான்கு திருக்கைகள், சங்கம் சக்கரம் கதா பத்மம், அதிவிசேஷமான கழுத்து, வித்தியாசமான மாலைகள், ஜோரான செங்கணிவாய், தீர்க்கமான நாசிகள், செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, கஸ்தூரி திலகம், சுருசுருளான கேசம், நவனி லட்சம் மாதிரி சுருசுருளான கேசம், அழகான தலையில ஒரு கீழம், காதலம், மகர குண்டலம், பழ 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 பழான கனெக்ஷன். சதயத்துக்குள்ள ரொம்ப சுத்தம் அது. இப்ப நம்ம எல்லாம் தியானம் பண்றோம்னா கண் பக்கத்துல எப்படி பார்ப்போம்? நம்ம ஏதாவது வர்ணிக்கிற வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணை மூடினா நமக்கு இங்கதான் தெரியும், இந்த பக்கம் தெரியவே தெரியாது. இங்கதான் நம்ம பார்க்கறோம், கண்ணுக்கு முன்னாடி இப்படி நிக்கிற மாதிரி பார்க்கணும். சரியா இங்க வரணும், சிதயத்துக்குள்ள வரணும். சிதயத்து வெள்ள இல்ல, உள்ளுக்குள்ள. அது ஒரு சுக்கம், உள்ளுக்குள்ள பாக்குறது. இது எப்படின்னா பசி, பசி வெள்ள தெரியல, உள்ள தெரியறது. பசி வெளியில தெரியவே தெரியாது நமக்கு, உள்ளதான் தெரியாது. அப்பா வயிற்ற போட்டு பசியறது, சிறுங்குடல பெருங்குடல் தீங்கிறது, எல்லாம் உள்ள அனுபவம். உள்ள அனுபவம் பயம், வெளியில இல்ல உள்ளுக்குள்ள என்னவோ பண்றது மனசு அப்படின்ட்டு சந்தோஷம். அம்மா மனசு தாங்கல உள்ளுக்குள்ள இல்ல இங்க இங்க இந்த ஏரியாவுக்குள்ள இந்த கழிச்சு மேல கிடையவே கிடையாது எல்லாம் இந்த இடத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஹதய கமலத்துக்குள்ள. ஹதய கமலம்ன்றது இந்த லட்ட படிக்கிற சொல்ற பம்பிங் ஸ்டேஷன் இல்ல இந்த ரத்தத்தை பம்ப் பண்ற டாக்டர் சொல்றதெல்லாம் வந்து பம்பிங் ஸ்டேஷன். நம்ம சயின்ஸ்ல பாக்குறது பம்பிங் ஸ்டேஷன் தெரியும். குரு கிருப்பினால மட்டும்தான் அந்த ஹிருதய கமலம் புரியும். அந்த ஹிருதய கமலத்துக்குள்ள அவை மலர்ந்தா ஜோர ஒரு கருணீர வண்டு போல சுவாமி இருப்பார். ஆண்டாள் சொல்லிய பூங்குவளை போரில் புரி வண்டு கண்படுப்ப ஹிருதய கமலம் அப்படி நல்லா விரிஞ்சுதான் உள்ளுக்குள்ள இந்த கருவண்டு போல சுவாமி சொல்லுவார். அந்த மாதிரி கேட்கறது நல்லா இருக்கு. உள்ளுக்குள்ள அந்த ஹிருதய கமலத்துக்குள்ள ராமாப்பணிய சுவாமிய செல்வ நாராயண மூர்த்திய எவன் சீனிவாசனோ எவன் ரங்கநாதனோ எவன் சாட்சாத் வரம் தரும் தேவ பெருமாளோ அவன் அப்படியே தெரிஞ்ச க்ஷண நேரம் தான் அது போதுமே. க்ஷண நேரம் அந்த க்ஷண நேரத்துல அப்படியே கண்கள்ல கண்ணீர் வெளியேறது மயிர்கால்கள் குத்தெண்டிக்க ரோமாஞ்சனம் ரோமாஞ்சனம் நமக்கு குளிர்தான் வருது ரோமாஞ்சனம். ஆனா பக்தியில ஒரு ரோமாஞ்சனம் உண்டு. உடம்புலாம் அப்படி நடுங்கிறது தொண்ட கற்கதை அப்படி செழுதழுக்க இதெல்லாம் ஆக அப்படியே பார்த்தா அடுத்த க்ஷணம் சுவாமி மாஞ்சிட்டான். டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்கறான். சுஷோ காணாம போயிட்டாரு. தொலைச்சுட்டேனா தொலைச்சுட்டேனா கிடைக்க மாட்டாளா ஓல அழவா சுவாமிக்கு இவர் அழகு தாங்கிற சுஷோ அழகே தாண்டே பாவம் என்ன காணலேன்னு அகருதே அப்படின்னு சொல்லி அசரீரியா சொல்ல குழந்தை நேர வரப்படாத இவ்வளவு தூரம் அசரீரியா பேசுற உள்ள வந்தவருக்கு வெள்ள காசு கொடுக்கணும் தாங்காதோ உடம்பு தாங்காது சத்தியமா தாங்காது. என்ன சஹாரா பாலைவனத்தில் இருக்காள் கொண்டு போய் திடீர்னு கொண்டு அண்டார்டிகால வச்சா குடுமையே செத்து போயிடுவோம். நல்ல உஷ்ணத்தை இருந்தவாளை கொண்டு போய் திடீர்னு சீதளத்துல வச்சோம்னு தாங்காது. அந்த மாதிரி இது அப்படியே சம்சார சமகரம் கோரம் எரிமலை எப்படாப்பா வால் போன வெடிக்குன்ற மாதிரி ஸ்திதி இதை விட குடுக்கணும்னு ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படி அந்த மாதிரி தாங்காமல். அதனால சுவாமி அசரீரியா சொன்னார். எதுக்குடா இவ இருந்து அனுபவிக்கணும் சுவாமி என்னதா சொல்லணும்னா பக்தன் தன்னை அனுபவிக்கிற அனுபவிக்கிற ஒருத்தர். இந்த குழந்தைகளோட அம்மா விளையாடுவார். அம்மா கொண்டு இந்த குழந்தையோட விளையாடணும்னு அவசியம் இல்லை. அம்மா ஆசைப்பட்டு ரசிச்சு இந்த விளையாட்டு விளையாடல குழந்தை என்ஜாய் பண்றது விளையாடுறா பாருங்க. இந்த அம்மாவுக்கு வந்து இதோட விளையாடினா ஒரு சந்தோஷம் இல்ல அது விளையாடினா அது சந்தோஷப்படுறத பார்த்து அம்மா சந்தோஷப்படுற போல சுவாமிக்கு பக்தர்கள் அனுபவிக்கிறத பார்த்து சந்தோஷம். இவர் அனுபவிக்கிறான்னு இல்ல எப்படிங்க அனுபவிக்கிறான்ச்சா நல்ல சாப்பாடு பண்ணிருக்கா சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சமைச்ச வாழ்க்கை அப்படியா அவ சமைச்சதை விட இவன் ரசிக்கிறது தான் அந்த ஒரு சுகம். அதனாலதான் ரசிக்கா புவிபாவுக்காக நாங்க சொல்றத நீங்க ரசிக்கிறது தானே எங்களுக்கு சுகம். நாங்க சொல்றதா எங்களுக்கு சுகம் நீங்க ரசிக்கிறேன் பார்த்தேன் ஆஹா அப்படியா அப்படியா ரசிக்கிறேள இந்த ரசிக சுபாவம் இருக்கு. அந்த மாதிரி சுவாமி ரசிகேந்திரன் பக்தர்கள் தன்னை ரசிக்கிறத இவர் ரசிக்கணும் அதான் அழகு. அந்த மாதிரி பகவான் அசரீரியா சொல்றா குழந்தை உனக்கு இந்த ஜென்மாவில இந்த காட்சியே கிடையாது. உன் பிராரப்தப்படி பார்த்தா உனக்கு இந்த ஜென்மாவில காட்சி கிடையாது. ஆனா குரு கிருப ஆச்சாரிய கிருபா கதாசம் கிடைச்சு அவனுக்கு சத்சங்கம் கிடைச்சு பாத்தியா அந்த சத்சங்க பலத்தினாலே இந்த க்ஷண நேரமாவது உனக்கு நான் காட்சி கொடுத்தேன். இந்த காட்சியை நினைச்சுட்டே நீ ஜீவிச்சின்று அடுத்த திரும்பி அடுத்தவனுக்கு ஒரு ஜென்மா கிடைக்கும் பொழுது பிரம்மாவுடைய புத்திரனா வருவாய் நாரதனா வருவாய் அப்படி தொடுக்கு போடுறா அப்படி நான் சொல்லுவேன் நாராயணன் ஊழி உண்டு நீ நாரான்னு சொல்லக்கூட வேண்டாம் நான் ஆரம்ப இவர் சமயத்தை நாரதன் நான் அப்படின்னு பிரபு ஓடி வந்துடான். நான் நாராயணன் சொல்லவே இல்லையே இல்ல நீ நான் ஆரம்பிச்சவனே நாராயணாவாத்தான் இருக்கும்னு நான் நினைச்சு ஓடி வந்துட்டேன்றான். ஏன்னா அந்த சப்தம் அந்த அளவுக்கு ஒரு பிரீதி அந்த கை குழந்தை வச்சிருக்கிற அம்மா ஏதான சப்தம் கிடையாது குழந்தை கத்துறதாவாரு அப்படின்னு ஓடி வந்து பார்த்துப்பான். அது போதே பகவான் அவ்வளவு தூரம் கிருபா சாதனா சொல்லிட்டான். நீ கூடும் போதெல்லாம் வரையதா குழந்தைன்னுட்டான். அதை நினைச்சுட்டே அந்த குழந்தை ஓட்டிட்டு காலத்தை அந்த ஜென்மா முடிஞ்சது பிள்ளைகள் தான் வந்தது திரும்பி பிரம்மாவுடைய மானசீக புத்திரனா வந்தா அவர் சொல்லும் போது நாரதர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது. இப்பெல்லாம் நாராயணன் சொல்ல முடியலன்னு பகல் நினைக்கிறான். நாரதா பிரபு அப்படின்றார். ஏதையாச்சும் என்ன சுவாமி வந்திருக்கார், நாராயணன் சொல்லிட்டாலே இருக்காரு. அதான் தான் வந்தேன்றார். நாராயணான்ற சப்தம் முடியறதுக்கு முன்னாடி சுவாமி வந்துடுறான். நாரதஸ்வரர் ரொம்ப படுத்துறான். நாரான்னு சொல்ல முடியல உடனே ஓடி வந்துடுறான். நார்ன்ற வார்த்தை கூட சொல்ல முடியல உடனே ஓடி வந்துடுறான். நான்ன்றது நான் அப்படின்ட்டாவோ நாராயண அவன் முடிச்சுட்டு ஓடி வந்துடுறான். ரொம்ப படுத்துறான். இம்ச அன்பு தொல்லை அப்படின்றான். ரொம்ப படுத்துறான். பயமா இருக்குல்லாம் நாராயண சொல்றது பயமா இருக்கு. என்ன கூட்டா ஓடி வந்துடுறாரு சுவாமி. அவரை சமப்படுத்துற அப்ப என்ன ஒரு பக்தி இருக்கணும் பார்த்துக்கோங்க. நம்மளா சார் எவ்வளவு தடவை கூப்பிட்ட சுவாமி வரவே மாட்டேங்கிறான். நம்ம மனசு அப்படி, அவர் மனசு அப்படி, அந்த மனசு அப்படி உருகணமா சுவாமியை நினைச்சு அப்படியே உருகணம். கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் உருகணும். சுவாமி வேணும், சுவாமி வேணும், சுவாமி அனுபவிக்கணும்னு அந்த ருச்சி, அந்த மாதிரி உருகணா. அதனால அந்த சுவாமியுடைய கிருபப்பா பாத்தியா நான் சொன்னேன்ல. அப்ப எது சுகம் நீ சொல்லு. இவ்வளவு நேரம் நான் கதையை சொன்னேன், எது சுகமா தெரிஞ்சது இல்ல? நீங்க பகவான பக்தி பண்ண, அதுதான் அதேதான் பாகவதம். நீ அதை சொல்லு, பகவான பக்தி பண்ணவாளை பத்தி சொல்லு. பகவான் எந்தெந்த பக்தாளுக்காக பிரத்யேகமா என்ன அவதாரம் எடுத்தான்னு சொல்லு. எல்லாம் மறந்து கலியுகம் துவாபயுகம் முடிய போறது. துவாபயுகம் ஆரம்பிச்சாங்க, அடுத்து கலியுகம். நீ சொல்றதெல்லாம் யார் அனுஷ்டானம் பண்ண போறான்? யாருக்கு தர்மம் தெரிய போறது? தர்மமே தெரிஞ்சாலும் எத்தனை பேருக்கு ருச்சி இருக்கு? எல்லாம் தெரியாது. பிராமணர்களுக்கு எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கும்? எல்லாம் புரியறது. எத்தனை அனுஷ்டானத்தை வச்சுட்டு இருக்கோம்? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கேட்கறதோட சரி, எனக்கு தெரியும்னு சொல்றதோட தெரிய வழி அனுஷ்டானத்தை இல்லையா? அதை விட பாகவத சக்தி. அதனால நீ அதை சொல்லு. பகவான் நீங்க நிறைய உண்டு, தச அவதாரங்கள் உண்டு. எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கான்? எத்தனை சனகாதிஷிகள் அவன் தான் அவதாரம். வேதவியாச நீர் அவன் தான் அவதாரம். இதெல்லாம் சொல்லேன்டா அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துட்டு போயிட்டான். அவரே நாரதரை சேவிச்சார். நாரத கிளம்பியாச்சு. சரஸ்வதி நதி தீர ஜெய் போலோ நாரத மகரிஷி கீ ஜய். ஜெய் போலோ சரஸ்வதி தேவி கீ. சரஸ்வதி நதி தீரம் ரொம்ப ரகசியமான ஒரு நதி. கங்கா யமுனா போல எல்லாருக்கும் தெரியும்படியா பிரத்யட்சமா இல்ல. எங்கேயோ இடத்த கிளம்புறா, இங்கதான் உள்ள போறா அப்படின்றா. அப்புறம் திரும்பி எங்கேயோ வர்றா, அழகனந்தால சேர்றான்றா. நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. சரஸ்வதி இப்படிதான் போறான்னு கூகுள் மேப்லையும் காட்ட முடியாது, பிரத்யட்சத்தோட சொல்ல முடியல. அங்கங்க சரஸ்வதி சரஸ்வதி சொல்ல முடியுது. இப்ப கங்கா மாதிரி கங்கோத்திரியில ஆரம்பிச்சு சமுத்திரத்தை போய் கலக்கலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு போய் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நதி சரஸ்வதி நதி தீர. அந்த சரஸ்வதி நதி தீரத்தில் வந்துட்டார் வேதவியாசர். ஆச்சரியமா அப்படியே உட்கார்ந்தார். நாரதர் சொன்னதெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். சரி அப்படின்னு பகவான தியானம் பண்ணார். ஹே கிருஷ்ணா, நீயேதான் என் மனசுக்கு சமாதானம் தரத்துக்காக நாரத மகரிஷி அனுப்பினாய். நீயே இந்த பாகவதன்ற விஷயத்தை எனக்கு புரிய வச்சிடும். நான் என்ன பண்ணணும், எங்க ஆரம்பிக்கணும், எப்படி எழுதணும், எப்படி முடிக்கணும். ஏன்னா பாகவத்தில் வரக்கூடிய பல விஷயங்கள் மகாபாரதத்துல வந்தாச்சு. அது இல்லாதபடி மத்ய புராணம், நரசிம்ம புராணம் எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. துருவ சரித்திரம், பிரகலாத சரித்திரம் இதெல்லாம் ஏற்கனவே விஷ்ணு புராணத்துல சொல்லியாச்சு. பராசரர் சொல்லிட்டார். அப்ப எதை சொல்றது? எல்லாம் சொல்லி முடிச்ச விஷயங்கள். இதுல சாரத்தை எடுத்து சொல்லணும். இது எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி சொல்லிட்டு போகணும், எப்படி முடிக்கணும். கிருஷ்ணா எனக்கு தெரியாது, நீ ரசிக்கும்படியா, நீ அனுபவிக்கும்படியா, நீ குஷியாகும்படியா, நீ திருப்தியாகும்படியா, நீ பிரசன்னமாகும்படியா என்னை எழுதவி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. உள்ளேந்து பகவான் பிரத்யக்ஷமா பாகவதம் முழுக்க காட்டிட்டா. 18,000 ஸ்லோகத்தையும் பிரத்யக்ஷமா லைவா பார்த்துட்டா. ஜன்மாத்யஸ்யல ஆரம்பிச்சு நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணகத்தம் நமாமி ஹரிம் பெரும். 18,000 ஸ்லோகமும் பிரத்யக்ஷமா நம்ம டிவியில எல்லாம் லைவ்ல பாக்குற மாதிரி பார்த்தாச்சு. பூரணமா பூரணமா பார்த்தாச்சு. பரிஷத்து விஷயத்திலேருந்து பீஷ்ம முக்தியிலேருந்து குந்தி ஸ்திதியிலேருந்து திரௌபதி ஸ்திதியிலேருந்து எல்லாம் பார்த்து அந்தர்யாமி தியானம் விராட் புருஷ வர்ணனம் அழகா சுவாயம்பூவ மனு சதரூபாவுடைய ஜென்ம அப்புறம் அவளோட குழந்தையா பிறக்கிறது, வராக அவதாரம், பூமி உத்தாரணம், ஜெகதோத்தாரணம் எல்லாம் பார்த்து, துருவ சரித்திரம் எல்லாம் பார்த்து, தக்ஷயஜ்யம் சிவபெருமான் விஷயம் எல்லாம் பார்த்து, பிருத்மஹா சக்கரவர்த்தி விஷயம் எல்லாம் பார்த்து, பிரச்சேதர்கள் விஷயம் எல்லாம் பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியமா அதி விசேஷமா எல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கிற, கண் கொண்டு பார்க்கிற ஜலபர விஷயம் பார்த்து, ஜலபர விஷயம் எல்லாம் பூரணமா தெரிஞ்சு, அஜாமல உபாக்கியானம் எல்லாம் சொல்லி, அத்தனையும் சொல்லி, பிரகலாத சரித்திரமும் சொல்லி, அத்தியாசர் மகதேந்திர மோட்சம், வாமன அவதாரம், அவதாரங்கள் எல்லாம் சொல்லி, அம்பரீஷ சரித்திரம் எல்லாம் சொல்லி, சூரிய வம்சம், சந்திர வம்சம், ராஜாக்களை சொல்லி, கிருஷ்ண அவதாரம் சொல்லி, கிருஷ்ணநீதியை சொல்லி, ருக்மிணி கல்யாணம் சொல்லி, சுதாமா விஷயம் சொல்லி, பிரணய கழகம் சொல்லி, அஸ்தினாபுரத்துக்கு தூது போறதை சொல்லி, அழகா பகவத்கீதையை சொல்லி, குருக்ஷேத்திர யுத்தத்தை நடத்தி, பாண்டவர் தூதனா இருக்கிறத சொல்லி, அத்தனையும் பண்ணி, பரிஷத்து கர்ப்பத்துல போய் காப்பாத்தி, பீஷ்மருக்கு முக்தியை கொடுத்து, திரும்பி துவாதகாக்கு போய், அதுக்கப்புறம் வைகுண்டலோகம் போகிறது, இத்தனையும் சொல்லி, கலம்பர சமயத்துல உத்தவர் கனகிரகம் மன்றம், உத்தவர் கீதையை சொல்லி, உத்தரவர் பார்க்கலையும் வருத்தப்பட வதையை சொல்லி, உத்தவர் கீதையெல்லாம் சொல்லி, அவதூத விஷயங்கள்லாம் சொல்லி, இத்தனையும் பூரணமா பண்ணி, பாண்டவர்கள் மோட்சமடைகிறதெல்லாம் பார்த்து, பரிஷத்து மோட்சமடைகிறத பார்த்து, அது இல்லாதபடிக்கு சூத பௌராணிகள் சவணகாதிகளுக்கு சொல்ற வரைக்கும் பிரத்யட்சமா பார்த்து இது போதும். முழுக்க பாகவத் முடிஞ்சாச்சு, நல்லா முடிச்சாச்சு. சத்தாரம் திபதம் பாகவதம் ரசமாலயம் முகரகோ ரசிகா புபிபாவுகா, முழுசையும் எவ்வளவு வேகமா சொன்னேனோ இந்த வேகத்திலே வேதவியாச பூரணமா பார்த்தான். ட்ரெயின்ல உட்காந்து வேடிக்கை பார்க்கற மாதிரி, நம்ம உட்காந்து டிவியில பாக்குற மாதிரி பார்த்துட்டேன், முழுக்க பார்த்துட்டேன். அத்தனையும் பார்த்தா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அர்த்து அப்படின்னு மனசு அப்படியே வாங்கினார். கிருஷ்ணா எப்படி காட்டினேயோ அந்த பாவம் மாறாதபடி அப்படியே சொல்லணும்ப்பா. நீ எப்படி எனக்கு காட்டின சீக்வன்ஸ் மாறப்படாது, சீக்வன்ஸ் மாறாம ஏன்னா மாறி போயிடுச்சுன்னா அப்புறம் விஷ்ணு புராணத்துல சாயல் அடிச்சிடும், அப்புறம் எழுதினதே எழுதினா காப்பி அடிச்சு எழுதணும் சொல்லிடுவா. புனருக்தின்னு ஒரு குற்றம் உண்டு. இப்ப உபன்யாசம் சொல்றோம், இல்லாட்டி ஒரு பகவத் விஷயம் எழுதணும்னா சொன்னதையே நரச்சமாக இருக்கிறதுன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது கடகடம் போயிட்டே இருக்கணும். ட்ரெயின் ஒரே ஸ்டேஷன்லயே நின்று சுத்தி சுத்தி அங்கேயே இருந்ததுன்னா அந்த ட்ரெயின் மரியாதை கிடையாது. ஊருக்கு ஏரியாக்கா பாடு ஊருக்கு போய் சேரணும்னு அந்த மாதிரி இந்த புனருக்தி இல்லாதபடி சொல்லணும்பா. சர்வத்ர கோவிந்தா சங்கீர்த்தனம் கோவிந்தா, ஹே கோவிந்தா, இது நீ ரசிக்கும்படியா நீ இதை பிரத்யக்ஷமா வரணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டா. அழகா பகவத் தியானம் பண்ணா, நாரத மகரிஷிய ஸ்மரணம் பண்ணாருன்னா ஆச்சாரியனாச்ச. ஆச்சாரியன் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. கோவில்கள்லாம் இருந்தாலும் ஆச்சாரியன் இல்லைன்னா கோவில்கள் மகாத்மியம் தெரியாது. ஆச்சாரிய புருஷர்கள் இருந்தாதான் அந்த கோவிலுடைய சாநித்தியத்தை நாம உணரும், இல்லாட்டி உணர முடியாது, உணரணும் இல்லையா. அதனால ஆச்சாரி தியானம் பண்ண அப்படியே எழுதின பாகவதத்தை முழுக்க ரத்தம் ரத்தமா செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி. அதுல என்ன அழகுன்னா பாகவதத்துல இரண்யகசி இரண்யாசம் திட்டுறதெல்லாம் கூட அழகான ஸ்லோகமா இருக்கும். சிசுபாலன் திட்டுறதெல்லாம் அழகா இருக்கும். பெரிய தத்துவம் எல்லாம் பேசுவான். மோசமானவா கூட நல்ல விஷயம் பேசும்படியான ஒரு கிரந்தம் பாகவதம் மட்டும்தான். மகாபாரதம் பயங்கரமா இருக்கும். கேட்பா செவிச்சிடும் கீழ்மை வசல்களே வையும்னு சிசுபாலன் பேசுறதெல்லாம் கிரெக்டா இப்படி கோவம். பாகவதத்துல எந்த விஷயம் வாசிச்சாலும் ரமணீயமா இருக்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் பூமாலையை போட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த குழந்தைகளோட பவளமல்லி புஷ்பத்தை கொடுத்துட்டு கையில புதுசா ஒரு ஊசியும் கொடுத்து அழகா போகப்படுமே அப்படி கான்சன்ட்ரேஷனா போகும். அந்த மாதிரி ஸ்தோத்திரமா எடுத்து எடுத்து கோத்துட்டா சரியா ஸ்தோத்திரமாதா பாகவதம் பேர் சுட்டா சரியா ஸ்தோத்திரமாக குந்திய ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, பரிஷு ஸ்துதி, சுகபிரம ஸ்துதி, சூத பௌராணிக ஸ்துதி, கோபி ஸ்துதி, கோபா ஸ்துதி, ரிஷி ஸ்துதி, சாந்திமணி ஸ்துதி, கர்கம ரிஷி ஸ்துதி, நலகோபுர மணிகிரீவ ஸ்துதி, சிவஸ்துதி, பிரம்மஸ்துதி, இந்திரஸ்துதி, எல்லா சுவாயம்பு மனுஸ்துதி, கர்தமஸ்துதி, தேவபூதி ஸ்துதி, ராதிகா ஸ்துதி, ருக்மிணி ஸ்துதி, சத்யபாமா ஸ்துதி, ஜாம்பவான் ஸ்துதி, ஜாம்பவதி ஸ்துதி, ஜடபரத ஸ்துதி, எல்லா ஸ்துதி 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 ஸ்தோத்திர மாலை. ஒவ்வொரு ஒவ்வொரு அத்தியாயம் எடுத்துக்கிறாரோ யாராவது ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் இல்லாம ஒரு அத்தியாயம் இருக்காரு. யாருமே இல்லைன்னா அட்லீஸ்ட் சிசுபாலன் நாலு சித்தியாவது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரண்டு தித்தியாவது ஒரு நாலு ஸ்தோத்திரம் சொல்லிடுவோம். ஸ்தோத்திரம் பூரணமா ஸ்தோத்திர ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம் ஆள் வந்தார் பண்ணாருன்னு ஸ்தோத்திர ரத்னம். அது போல ஸ்தோத்திர ரத்னம் ஸ்தோத்திரம் மாலை இந்த ஸ்ரீமத் பாகவத் அழகா வேதவியாசம் எழுதியாச்சு. இதெல்லாம் சூத பௌராணிகர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கஷ்டம் பாகவத்ல யார் பேசிட்டு இருக்கான்னு அப்பப்ப சொல்லி மறந்து போயிருந்து யாரோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழகா சூத பௌராணிகர் சமணராதி முனிவருக்கு சொல்ற இப்படிதான் பாகவதம் எழுதினார். எழுதின பாகவதம் அவருக்கு அதை அரங்கேற்றம் பண்றதுக்கு டைம் வர மாட்டேங்கிறது. எழுதியாச்சு கிரந்தம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. யாருக்கு கொடுக்கலாம்னு பாக்குறா, யாரும் கிடைக்க மாட்டேங்கிறாள், ஒருத்தம் கிடைக்க மாட்டேங்கிற. இதுக்குரிய தகுதி இல்லையா? அவாறு ஆயுள் கட்டி கேட்கலாம். ஆச்சாரிய புருஷன் எல்லாரும் போய் சேமிப்போம். பொண்ணுக்கு கல்யாணம், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணு கர்ப்பவதி ஆக நிறைய வச்சுக்கணும். நமக்கு லிஸ்ட் ஆனா சொல்ல வேண்டாம், அது பிரிச்சு பாகவதோட பிரிச்சு வச்சுக்கணும். அந்த லிஸ்ட் சொல்ல வேண்டாம். ஆனா ஆச்சாரிய அப்படி பார்த்தாங்க, யாராவது பக்தி ஞான வைராக்கியமானு கேட்பாள, சுவாமி அடியானுக்கு மோட்சம் ஆனா யாராவது கேட்பாளா, அந்த ஒரு சப்தம் ஏதான ஒரு ஜீவன் கேட்கிறவான்னு வீ